அப்படியே சுவாமி எளியாச்சு, சுவாமி ஆரம்பிச்சுக்கலாம்
ஆரம்பிக்கலாமா?
அப்படியே.
வேதாந்த லக்ஷண முனீந்திர கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம தீர்ஹ பிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. அஸ்மத் குருபியோ நம, அஸ்மத் பரம குருபியோ நம, அஸ்மத் சர்வ குருபியோ நம, ஸ்ரீமதே வேதாந்த குருவே நம, ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீ மகாபூர்ணாய நம, ஸ்ரீமத் வியாமன முனியே நம, ஸ்ரீராமமிஸ்ராய நம, ஸ்ரீ புண்டரீகாட்சாய நம, ஸ்ரீமன்நாத முனியே நம, ஸ்ரீமதே ஷடகோபாய நம, ஸ்ரீமதே புஷ்பக்சேனாய நம, ஸ்ரீ நம ஸ்ரீதராய நம, ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சனிசத்தாந்ததாகிருதி சீரொன்றுதோ போல் திருவேங்கடமுடையான் பாரொன்று ஜொன்ன குழமொழிகள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வாக்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஜீவனம் ஜகதாம் ஜீயாது கிமப்யபகதம் தந்தும் சர்வதந்திரேஷு வெங்கடேஷாஹ்வயம் சுவாமியினுடைய தினச்சரியை, சுவாமி நிகமானந்த மகாதேசிகனுடைய தினச்சரியை, நித்தியானுஷ்டானம் என்ன பிரகாரமாக இருந்தது என்பதை சுவாமியினுடைய குமாரர் ஸ்தோத்திர ரூபமாக சாதித்து வந்திருக்கிறார். அதில் மொத்தம் 23 ஸ்லோகங்கள். 15வது ஸ்லோகத்திலே பார்த்தோம், அதஸ்கரகிராஹிய பவித்ர பாத்திரைஹி அனிந்திரியோன்மாதகரை ஹவிர்பிஹி ஆராத்ய தேவம் கமலாசகாயம் ஆராதேதம் விஹிதானுயாகம் என்பதாக அது சுவாமியினுடைய வைராகியத்தையும் அவருடைய அனுஷ்டானத்தையும், அவர் எந்த மாதிரியான ஆகாரத்தை சுவீகரிப்பார் என்பதையும் ஒரே ஸ்லோகத்தினாலே குறித்து சாதிச்சிருக்கிறார்னு. அப்போ ஆச்சாரியாள் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் ஜகத்தில் நிரம்பி இருக்கணும், யாருக்கும் ஒன்றும் குறை இருக்கக்கூடாதுன்னு நிறைய ஆசீர்வாதங்கள் பண்ணுவா. எல்லாரும் பரிபூர்ண க்ஷேமத்தோடு அதை சொல்லிச்சு, அது யோகக்ஷேமம்னு சொல்வது. பெருமாள் கீதையிலே யோகக்ஷேமம் வகாமியம் என்பதாக சாதிச்சார். அப்படியான யோகக்ஷேமத்தை ஆச்சாரியாள் மனப்பூர்வமாக சிஷ்யாளுக்கு அனுகிரகம் பண்ணுறா. ஆனால் அந்த ஆயுஷும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யம் தனக்கு வேணும்னு ஒரு காலம் கொஞ்சம் யோசிக்க மாட்டா. ஆயுஷினாலே என்ன லாபம், ஆரோக்கியத்தினாலே என்ன லாபம், ஐஸ்வர்யத்தினாலே என்ன லாபம் என்று நினைக்கிறது வழக்கம். அது ஒவ்வொரு அனுஷ்டானத்திலையும் இருக்கும். அது ஸ்ரீபாஷ்யகாரர் ஒரு சமயம் அவருடைய சித்திர திருவாதிர திருநக்ஷத்திரத்தின் போது ரொம்ப உற்சாகமாக இருந்தாராம். அப்போது பக்கத்தில் சிங்கப்பிராஞ்சியர் என்றவர் பாஷ்யக்காரர் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறத கவனிச்சார். அதை பாஷ்யக்காரர் கவனிச்சுட்டு, என்ன நீ ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன்னு பார்க்குறியான்ற அபிப்பிராயத்தில் சாதிச்சார். இன்னைக்கு அயனம் கூடாய் என்பதாக சாதிச்சாராம். இன்னைக்கு பிறந்த நாள்டா அப்படின்னு சாதிச்சாராம். அதனால் பிறந்த நாள்னால் சந்தோஷமாக இருப்பாளோ ஆச்சாரியாள்னா, அது சீக்கிரம் வைகுந்தநாதனை சேவிக்கிறதுக்கு காலம் குறுகின்றே வருதுன்றதுல சந்தோஷம் அவளுக்கு. அதுபோல் அந்த பரமபுத பிராப்தியிலே ரொம்ப துறையாக இருந்தா நம்ம சம்பிரதாயத்தில் உத்தமமான ஆச்சாரியர்கள், அதில் சுவாமி தேசிகன். அதனால் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தை மற்றவாளுக்கு எப்பவும் குறையில்லாமல் வாழலாம், சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற அதே திருவுள்ளத்திலேயே தன்னுடைய ஆயுஷை பற்றியும் ஆரோக்கியத்தை பற்றியும் ஐஸ்வர்யத்தை பற்றியும் கொஞ்சம் நினச்சதில்லை. இந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம், அதஸ்கர கிராஹிய பவித்ர பாத்திரைஹி அனிந்திரிய உன்மாதகரி ஹவிர்பிகின்னு, ஆராத்ய தேவம் கமலாசகாயம் ஆராதேதம். இங்கே இந்த ஸ்லோகத்தில் அந்த திருடன் எடுத்துட்டு போகாத பாத்திரங்களாக வச்சு திருவாராதனம் பண்ணுவார்னு, அவ்வளவு ஐஸ்வர்யத்தை மொத்தத்தையும் பரித்தியாகம் பண்ணி ரொம்ப எளிமையாக இருந்தார்னும், ஆகாரம் எப்படி இருக்கும்னா எந்த ஆகாரத்தை சாப்பிட்டா உடம்புக்கு திமிர் பிடிக்காதோ அந்த மாதிரியான ஆகாரங்களாக, பரம சாத்விகமான ஆகாரங்களாக அதை பெருமாளுக்கு கண்டருளம் பண்ணி திருவாராதனம் பண்ணி தான் அமுது செய்வார் என்றும் இந்த ஸ்லோகத்திலே சாதிச்சார். சுவாமி தேசிகன் ஆசித்ரே சாரத்தில் ஒரு இடத்துல சாதிக்கிச்சே, ஆரோக்கியத்தினால என்ன லாபம் அப்பா? இல்லை ஐஸ்வர்யத்தினால தான் என்ன லாபம்? ஆரோக்கியம் இந்திரிய ஔல்பண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா வியோகோபாந்தவைராயுஹு சிந்தத்யேனாத்ர துஷ்யதி என்பதாக சாதிக்கிறார். ஆரோக்கியம் இந்திரிய ஔல்பண்யம் அப்படின்னு ஆரோக்கியம்னு எதுக்கு பேர் வச்சுருக்கா? இந்திரியங்கள்லாம் நல்லா கொழுத்து விடுந்தாதான் அதுக்கு தான் ஆரோக்கியம்னு பேர் வைக்கிறா. ஆரோக்கியம் எல்லாருக்கும் ஆசையாக தான் இருக்குது. அது ஆரோக்கியமாக இருந்தால் இந்திரியங்கள் கொழுத்து இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இந்திரியங்கள் கொழுத்து இருக்குன்னா அது கொழுத்தாவிட்டும் அது சும்மா இருக்காது. இந்திரிய ஔல்பண்யம் அது அந்தந்த இந்திரியத்துக்கு வேண்டிய தீனியை கொண்டா கொண்டாங்கிறது. சரீரத்தில் 10 இந்திரியம் இருக்குது. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 இருக்குது. அதில் கண் காது மாதிரி இதெல்லாம் அததுக்கு வேண்டிய தீனியை கொண்டான்றது. அதே போல வாக்பாணி பாத பாயு உபஸ்தம்னு இருக்கு. இந்த மாதிரியான இந்திரியங்கள்லாம் அதுக்கு உண்டானதான தீனியை கொண்டா கொண்டாங்கிறது. இப்படி அதது அதுக்கு வேண்டிய தீனியை நம்மிடத்துல டிமாண்ட் பண்ணுறது. அப்படி டிமாண்ட் பண்ணுறது தான் சாத்விகமாக இருக்குமோன்னா கிடையாது. அதனால 10 இந்திரியங்களுக்கும் தீனியை போட்டால் அது என்ன பண்ணுறதுன்னா இன்னும் கொண்டா தீனியன்றது. இது பகவானிடத்துலேருந்து ரொம்ப தூரம் நம்மளை இழுத்துன்னு போகிறதுக்காக நாமே பயிர் பண்ணுறதான விஷயம். அதனால் இந்திரியங்களுக்கு எதுக்கு தீனியை போடணும் அப்படிங்கிறார். இந்திரியங்களுக்கு தீனியை போட்டால் தானே ஆரோக்கியம்னு பேருன்னா ஆரோக்கியம் இந்திரிய ஔல்பண்யம். அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும்னா தர்மசாஸ்திரமும் அதான் சொல்கிறது. சரீரத்தை நன்னா பார்த்துக்கோப்பா, அப்போ தான் பகவத் கைங்கரியம் பண்ண முடியும். சரீர மாத்தியங்களும் தர்மசாசனம்னு கவிகள்லாம் கூட சொல்கிறா. அதனால அவசியமாக சரீரத்தை பார்த்துக்கணும்னு தான் சொல்கிறது. ஆனால் இருந்தாலும் ஜாக்கிரதையாக சாத்விகமான ஆகாரங்களை போட்டு அதை கொழுக்க வச்சா தான் அது சாத்விகமான காரியங்களுக்கு மாத்திரம் ஆசைப்பட்டுண்டு அதுக்குன்னு சிரமப்படும். இல்லைன்னா அது ராஜசமான தாமசமான பதார்த்தங்களினாலே கொழுத்து போச்சுன்னா ராஜசமாயும் தாமசமாயும் ரொம்ப சிரமப்படுறதுக்கு துடிக்கும். அந்த மாதிரியான துடிப்பு பாபத்துக்கு வழியாக போயிடும் என்பதனால அது தேசிகன் இந்த ஸ்லோகத்தை ஆரோக்கியம் இந்திரிய ஔல்பண்யம் இந்த ஸ்லோகத்தில் ஆரோக்கியமாக இருந்தாலும் அதுவும் நமக்கு சில கேடு பண்ணி வைக்கிறது என்று சாதிக்கிறார். அதனால் தேசிகன் நான் அமுது செய்யும்போது அது ரொம்ப ஜாக்கிரதையான பதார்த்தமாக சாத்விகமான பதார்த்தமாக மனசுக்கு தெளிவையும் அது மனது பகவத் பக்தியையும் தரக்கூடியதான ஆகாரமாக தான் சாப்பிடுவார் என்று. இது தான் நம்ம ஆகார நியமம்னு நமக்கு வகுத்து வச்சுருக்கா. மனசுக்கு தெளிவையும் பகவத் பக்தியையும் தரக்கூடியதான விஷயங்களாகவே தான் ஆகாரம் என்று உள்ள போடணும். ஆகாரம்ன்றதுன்னா ஆக்ரியத்தை எத்தி ஆகாரா, அது நாம் நமக்குள்ளே சேர்த்துக்கிறோம்ன்றதுனால தான் ஆகாரம்னு வேறு. அதை உள்ளே சேர்த்துக்கிறது சரீரத்துக்கு எதனாலே சக்தி காரியங்கள் பண்ணுறோம், ஆகாரத்தினால தான் சக்தி வருது. அப்போது நல்ல ஆகாரமாக இருந்ததுன்னா நல்ல சக்தியாக இருக்கும். அது கெட்ட ஆகாரமாக இருந்ததுன்னா அது கெட்ட சக்தியாக தான் இருக்கும்ன்றதுனாலே ஆகாரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் பார்க்கலாம் வைஷ்ணவாள் சம்பிரதாயத்தில் நம்முடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப ஆகார சுத்தியை ரொம்ப முக்கியமாக பெரியவாள் கடைபிடிச்சு அதை கடைபிடிச்சாலே அதுதான் ஆச்சாரம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா அது ஆகார சுத்தவும் சத்வசுத்திஹி சத்வசுத்தவும் த்ருவாஸ்மிருதிஹின்னார் மகர்ஷி. ஆகார சுத்தவும் சத்வசுத்தி, ஆகாரத்தினால்தான் உடம்பு சுத்தமாகுது. அது உடம்புல தான் மனசும் ஒரு அம்சம், மனசும் அதனால்தான் சுத்தமாகுது. அப்போ மனசு சுத்தமாக இருந்தால் தான் பகவத் ஸ்மரணையும் நன்னாக இருக்கும் என்பதனாலே ஆகார சுத்திக்காக அந்த சாத்விகமான பதார்த்தங்களை பெருமாளுக்கு கண்டரொளி பண்ணி தாமும் அமுது செய்வார்னு. அதே போல் அந்த எடுத்த ஸ்லோகத்தில் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா என்பதாக இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறார் சுவாமி. ஆரோக்கியம் இந்திரிய உல்பண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா. ஐஸ்வர்யம்னா எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு க்ஷணமும் ஜீவிக்க முடியாதுன்னு நாமெல்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கோம். ஆனால் சுவாமி தேசிகன், ஐஸ்வர்யம் இருந்தாலே அனர்த்தமாக தான் ஜீவிப்போம், அதனாலே ஐஸ்வர்யம் லவலேசமும் வேண்டாம்னு அவ்வளவு பரிபூர்ண விரக்தியோடு இருந்தார். எப்படி மகர்ஷிகள் எல்லாம் பரிபூர்ண விரக்தியோடைய ஆயுசு பூராவும் ஒரு நயா பைசாவை தொட்டு பார்த்தவா கிடையாது கையால் அப்படி இருந்தாலோ. சுகபிரம்ம ரிஷி பாகவதத்தில் சாதிக்கச்சே, எதுக்கு எதுக்கு பைசா வேணும், வீடு வாங்கிறதுக்கு பைசா வேணும், சாப்பிட்றதுக்கு பைசா வேணும், அதுதானே உண்மையாக வேணும், உணவுக்கு வேணும், உடைக்கு வேணும், இருக்க இடம் வேணும், இதுக்குத்தானே பைசா வேணும், வேறு எதுக்காவது இந்த பைசா உபயோகப்படுமா? அது உணவுக்கும் உடைக்கும் நமக்கு பைசாவே தேவையில்லையே. நிறவு அந்த எப்படி அவரால் இருக்க முடிஞ்சதுன்னார், அவர் போல யாரும் இருக்க முடியாது. அவர் என்ன, உணவுக்கு நாம் என்ன எதுக்கு பைசா வேணும், அங்கங்கே போய் மரத்தடியில் நின்றா பழம் விழருது, எத்தனையோ காய்கறிகள்லாம் கிடக்கு, அதுக்கு மரம் கொடுக்குறப்ப பகவான் கொடுக்குறார் மரம், மரம் கொடுக்கறது பழம், அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு என்ன பைசா வேண்டியிருக்கு என்று ரொம்ப பரிபூர்ண விரக்தியோடைய பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணுறார். படுத்துக்கிறதுக்கு இடம் வேண்டாமா அப்படின்னா, படுத்துக்கிறதுக்கு எங்கடா, எல்லாம் எல்லாரும் பூமியில் தானடா படுக்கையை போட்டுன்னு படுத்துக்கிறான், பூமி இல்லாமல் படுக்கையை போட போகிறது இல்லையே. அந்த அப்போ நிஜமான படுக்கை எங்கே இருக்குது, பூமி தானே படுக்கை, பூமியை படுத்துக்கிறான், அதுக்கு மேலே படுக்கைன்னு பிரமாதமாக போட்டு படுத்துக்கிறான், வெறும் படுக்கையில் ஒருத்தன் படுத்துட முடியுமா, பூமியில் தானடா படுக்க முடியும், அப்போ பூமியிலேயே படுத்துட வேண்டியது தானே, இதுக்கு படுக்கைன்னு சொல்லி அதுக்காக பிரமாதமாக அந்த படுக்கை படுக்கை வச்சுக்கிறதுக்கு வீடு, வீடுகள் வேண்டாமா அப்படின்னா, வீடுன்றது என்ன, ஆத்மாவுக்கு சரீரமே பெரிய வீடு தான், அந்த வீடு என்ன ஆத்மாவுக்கு என்றைக்கும் இருக்குது, அப்படியே வீடு வேணும்னாலும் எத்தனையோ குகைகள்லாம் இல்லையா, என்ன சரீரத்துக்கு ஒரு ரக்ஷணமாக ஒரு சந்து இருந்தால் போகிறோம், அதுக்கு தான் வீடுன்னு பேர் வைக்கிறா, அதுக்காக நிறைய சிரமப்படுறா, வீடு குகை இருக்க போகிறோம் எனக்குன்னார். அப்படி அந்த சுகபிரம்மர் இவ்வளவு தூரம் வைராக்கியம் இல்லாமல் நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாது, நாம் என்னத்துக்கு அனுஷ்டிக்கணுமா இந்த விஷயங்கள்லாம் என்னத்துக்கு என்று ஒரு க்ஷணம் நினைக்க தோணும். ஆனால் அவ்வளவு அந்த பகவத் விஷயத்தில் இருக்கிற ருச்சியில், பகவத் அனுபவத்தில் இருக்கிற ஒரு ஆனந்தத்தில், அது பகவானிடத்துல இருக்கிற அந்த ஒரு பிரேமத்தில், அந்த சுகமானது மற்ற எந்த சுகத்தையும் புல்லு போல அது திருணமாக தூக்கி எறிஞ்சுட்டோ, எந்த சுகமும் வேண்டாம், எந்த சுகத்தினாலையும் நமக்கு எந்த லாபமும் இல்லை, பகவத் சுகம்தான் ரொம்ப தேவையாயும் இருக்குது, பகவத் சுகம்தான் ரொம்ப நமக்கு அனுகூலமாயும் இருக்குது என்று எப்படி ரிஷிகள் இருந்தாலோ அப்பேற்பட்ட ரிஷியாய் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் தம்முடைய சரித்திரத்தில் நமக்கு இருந்து காட்டியிருக்கார். அதனாலே நம்ம ஆச்சாரியாள் எப்படி நம்ம ஆச்சாரியாள்லாம் ரிஷிகளை காட்டிலும் உசந்தவான்னு நம்ம கிரந்தங்கள்லேயே சேவித்து பார்த்து நம்ம பெரியவாள் சொன்னதை சேவிக்கிறோம், ரிஷிகளை காட்டிலும் உசந்தவான்னு. எப்படின்னா சாமான்யமாக உசந்தவாள்னு உண்டு, உசந்தவாளெல்லாம் காட்டிலும் ரிஷிகள் உசந்தவா, ரிஷிகளெல்லாம் காட்டிலும் மகரிஷிகள் உசந்தவா, மகரிஷிகளெல்லாம் காட்டிலும் பரம ரிஷிகள் உசந்தவான்னு ஒரு லிஸ்ட்டு போடுவா, இவர் போல இருந்தா ரிஷி, அவர் போல இருந்தா மகரிஷி, அவரை போல இருந்தா பரம ரிஷி என்று ஒவ்வொரு ரிஷிகளை வகைப்படுத்தி காட்டுறது உண்டு. பராசராதி ரிஷிகளெல்லாம் மகரிஷிகள் காட்டிலும் வந்த பரம ரிஷிகளில் வாழலாம், அப்பேற்பட்ட ரிஷிகளெல்லாம் காட்டிலும் வசந்தவா யாருன்னு ஆழ்வார்கள் ரொம்ப வசந்தவான்னா, திருப்பாவினுடைய அவதாரிகளை சொல்லச்சே, ரிஷிகள் யாரு, பரம ரிஷிகள் யார், மகரிஷிகள் யாருன்னா, ஒரு ரிஷியினுடைய பிரபாவம் கடுகுன்னு சொன்னால் மகர்ஷியினுடைய பிரபாவம் மலைன்னு சொல்லணும், அந்த மகர்ஷியினுடைய பிரபாவத்தை கடுகுன்னு சொன்னால் பரமர்ஷிகளுடைய பிரபாவம் மலைன்னு சொல்லணும், அந்த பரமர்ஷிகளுடையதான பிரபாவத்தை கடுகாக வச்சு பார்த்தோமானா அது ஆழ்வார்களுடைய பிரபாவம் பர்வதமாக இருக்கும் என்று சொல்லுவார். அந்த போல ரிஷிகளை காட்டிலும் அரிஷியை காட்டிலும் பரமரிஷிகளை காட்டிலும் வசந்தவா ஆழ்வார்கள் என்ன, ஆழ்வார்களை காட்டிலும் வசந்தவா உண்டோன்னா ஆழ்வார்களை காட்டிலும் வசந்தவா உண்டுன்னு சொல்லக்கூடாது, ஆனால் ஆழ்வார்களே போல நம்ம ஆச்சாரியர்கள், ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆழ்வார்கள் அவ பகவானை அனுபவிச்சா, ஆனால் அவளுடைய சிஷ்யாள் சிஷ்யாள்னு உண்டாகி ஏற்பட்டு நமக்கு அந்த மாதிரியான ஆழ்வாருடைய சிஷ்ய பரம்பரையிலே வந்தவா நமக்கு ஆச்சாரியாளா நேரல. ஆனால் ஆச்சாரியர்கள் அந்த ஆழ்வார்கள்லேயே ஒரே ஒரு ஆழ்வாரான நம்மாழ்வார், அவருடைய சிஷ்ய அவர் மதுரகவிகள், அவருடைய சிஷ்யர் நாதமுனிகள் என்று அந்த சிஷ்ய பரம்பரையிலே வந்து நமக்கு இன்றளவும் இருந்து நமக்கு இந்த தத்துவத்தை சித்தாத்வைத சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணி நம்மையும் அனுஷ்டானம் பண்ணி வச்சு நமக்கும் சரணாகத்தின்னு பெரிய உபகாரத்தை பண்ணி வைக்கிறாளே, அப்பேற்பட்ட மகான்கள் நமக்கு ஆச்சாரியர்கள். அதனால் ஆழ்வாருக்கும் ஆச்சாரியருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆச்சாரிய பரம்பரை என்று அந்த சிஷ்யாள் அவா சிஷ்யாள் ஆச்சாரியரானா, அவா சிஷ்யாள் ஆச்சாரியரானா, அவளுடைய சிஷ்யால் நமக்கு ஆச்சாரியராக கிடைச்சிருக்கான்னு தொடர்ந்து விடாமல் அந்த உபதேச பரம்பரையும் அனுஷ்டான பரம்பரையும் இந்த பிரபத்தி பரம்பரையும் நமக்கு கிடைக்கிறதே, அது எந்த பரம்பரையினாலேயோ அது ஆச்சாரிய பரம்பரை. ஆழ்வார் என்பது ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளினாலே இந்த சித்தாந்தத்தை லோகத்திலேயே வைஷ்ணவத்தை பரப்பி வச்சா, ஆனால் அவளுடையதான சிஷ்யால் சிஷ்யால்னு அவ நமக்கு ஆச்சாரிய பரம்பரையில் அமையலை. அதுலேயே ஒரே ஒரு ஆழ்வார் நம்ம ஆழ்வாருடையதான சிஷ்யால் தான் நம்ம ஆச்சாரிய பரம்பரை. அதனால் ஆழ்வாருக்கும் ஆச்சாரியருக்கும் இந்த சிஷ்யாள் ஆச்சாரியராய் அந்த ஆச்சாரியால் அடுத்த சிஷ்யால் உருவாக்கி அந்த மாதிரியான ரீதியிலே நமக்கு ஆச்சாரிய பரம்பரை கிடைச்சிருக்குன்றதான தான் வித்தியாசமே ஒழிய, ஆழ்வாரும் ஆச்சாரியரும் பிரபாவத்தினாலே ரெண்டு பேரும் ஒன்று தான். இதை மணக்கால் நம்பி அவர் சாதிப்பார்னு சொல்லியிருக்கா. என்ன சாதிச்சார்னா, மணக்கால் நம்பி ஸ்ரீரங்கம் முதலான க்ஷேத்திரங்களில் பெருமாள் நித்தியசூரிகளை ஆச்சாரியர்களாக அவதாரம் பண்ணி வைக்கிறார். அந்த ஆச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணும் ரொம்ப சாமானிய எளிய வார்த்தைகளாக இருக்கும். அப்பா ரங்கநாதன் தான் நமக்கு தெய்வம், ரங்கநாதனையே சரணமாக பற்றிக்கொள், ரங்கநாதன் திருவடி ஆசிரியதால் ஒரு காலம் விடாது, பெருமாளும் தாயாரும் இந்த ஜீவாத்மாவுக்கு என்றைக்கும் நித்திய பந்துக்கள், அந்த திவ்ய தம்பதிகளே நமக்கு சரண்ய தம்பதிகள், இதை காட்டிலும் இந்த ஆத்மாவுக்கு வசந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வேறொன்றும் இல்லை என்று ரொம்ப சாமான்யமான நாம் பேசும் எளிமையான பாஷையினாலே உபதேசம் பண்ணுவா. அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கேன், அது சர்வ வேதத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து நாஸ்திகவாதமும் ஆஸ்திகவாதமும் எல்லாம் பண்ணி பார்த்து எந்த வாதம் ஜெயிக்கிறதுன்னு பார்த்து அந்த ஆஸ்திகவாதம் ஜெயிச்சதுன்னா அந்த ஆஸ்திகவாதத்திலே பகவான் எந்த மாதிரியானவன், எப்பேற்பட்டவன், இந்த ஆத்மஸ்வரூபம் என்னவானது, பிரபஞ்சம்னா என்னவானது என்று இதெல்லாம் அர்த்தபஞ்சகம் பூராவும் தெரிஞ்சுட்டு கடைசியில் எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் வேதத்தை அலசி பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்தை ஆச்சாரியாள் அவ பெருமாள் அனுப்பிச்சு வச்ச நித்தியசூரிகள் ரொம்ப சுலபமாக தெளிவாக எப்படியாக்கும் குழந்தைக்கு அம்மா தாயானவள் ரொம்ப எதமாக பதமாக அது ரொம்ப பிசைஞ்சு வச்சு அந்த குழந்தைக்கு நெஞ்சிலே உறுத்தாமல் அது குழந்தைக்கு வயத்தில் போய் பசி அடங்கணும்னு ஆசையாக ஊட்டுவாளோ அதுபோல ஆச்சாரியாள் எளிமையான வார்த்தைகளாலே சொல்லுவா. அதனால் இப்போ ஏற்பட்ட ஆச்சாரியால் சாக்ஷாத் நித்தியசூரிகள் தான்னு மணக்கால் நம்பி சாதிப்பார்னு வங்கீபுரத்து ஆச்சிங்கிறவர் ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். இந்த ஸ்லோகம் மணக்கால் நம்பி ரொம்பவும் ரொம்ப ஆதரித்த ஸ்லோகம் என்பதாக சொல்லி, ஸ்ரீரங்கம் முதலான க்ஷேத்திரங்களிலே நித்யாஸ்தே நித்தியசூரிகள் தான் வந்து அவதாரம் பண்ணுறா, அதனால் தஸ்மாத்து ந குருவஜோகி லங்கனீயம், ஆச்சாரியால் இதமாக சொல்கிற வார்த்தையை கொஞ்சமும் தாண்டிடக்கூடாது, அதை அப்படியே ஏற்றுக்கணும் என்பதாக சாதிப்பார் மணக்கால் நம்பின்னு சொன்னார். அதுபோல் ஸ்ரீரங்கம் முதலான க்ஷேத்திரங்களிலே என்னால் ஸ்ரீரங்கம் முதலான க்ஷேத்திரங்களிலே எப்படியாக்கும் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணாலோ அதுபோல் ஆழ்வார்களையும் நித்தியசூரிகளாகத்தான் பூர்வோத்பன்னேஷு பூதேஷு தேஷு தேஷு கலவு பிரபு அனுப்பிரவிஷ்ய குருதேயத் சமீஹிதமச்சுதான்னு சுவாமி தேசிகன் எடுத்தபோது நித்தியசூரிகளே சாட்சாத்து ஆழ்வார்களாக அவதரித்தான்னு பலகாலம் சாதிப்பார். அதேபோல நித்தியசூரிகளை ஆச்சாரியர்களாக அவதரிக்கிறான்னு சாதிப்பா. அதே ஆழ்வார்க்கும் ஆச்சாரியர்களுக்கும் அவதார பிரபாவத்தினாலே ஒன்றுதான். அப்போ ஏற்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் ரொம்ப எளிமையாக இருக்கும், தெளிவாக இருக்கும். அது சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். அதனால ஆச்சாரியாள் எப்படி இருந்தான்னா, ஆரோக்கியம் இந்திரிய உல்வண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா உபயோகோ பாந்தவைராயோ கிந்தத் ஏனாத்திர துஷியதி என்று உபதேசம் பண்ணினா. அப்புள்ளார் பண்ண உபதேசத்தை எடுத்து நமக்கு எடுத்து சொல்கிறார். அவர் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணது அவர் கடைபிடிச்சார் சுவாமி தேசிகன். அதுதான் இந்த கடைபிடிச்ச அழகுத்தான் இந்த ஸ்லோகத்திலே பார்த்தோம். ஐஸ்வர்யம் சத்ருசாலிதான்னு இந்த விஷயம், இப்போ ஐஸ்வர்யம்னு இருந்தால் அது சத்ருக்களை தான் ஒரு உண்டாக்குறது. அதனாலே ஐஸ்வர்யத்தினாலே என்ன லாபம்னர், ஐஸ்வர்யம் இருந்தாலே சத்ருக்களை தான் உண்டாக்குறதான்னா, ஐஸ்வர்யத்தினால தான் ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பா, ஐஸ்வர்யத்தினால தான் பந்துக்கள் வருவா என்று தான் நிறைய பேருடையதான ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் இந்த ரிஷி வாக்கியத்தில் அவர் என்ன சொன்னார், அவர் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதானர், ஐஸ்வர்யத்தினாலே நிறைய சத்ருக்கள் தான் வருவா அப்படின்னா, இந்த இடத்துல சத்ருக்கள் அப்படின்னா அதுதான் இங்கே சுவாமி தேசிகன் சத்ருக்கள்னா யாரோ தெரிஞ்சவா அறிஞ்சவாள்லாம் சத்ருவாளாயிடுவா சத்ருக்களாயிடுவா அப்படின்னு எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ஐஸ்வர்யம்னு இருந்தால் அதை திருடுங்கிட்டேன்னு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கோ இல்லையோ, அதான் இங்கே சாதிச்சார். திருடுங்கிட்டேன்னு காப்பாற்ற வேண்டியதான வஸ்துவாக வச்சுண்டு அதை சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்காக எதுக்கு அதுக்குன்னு சிரமப்படுவாங்க. அதை விட அந்த க்ஷணம் கூட அது பெருமாளுக்குன்னு இருக்கலாமோ இல்லையோ. அதனால தான் ஐஸ்வர்யத்தை பரிபூர்ணமாக தியாகம் பண்ணி திருவாராதன சமயத்தில் கூட அதுக்கு உண்டான பாத்திரங்கள் கூட ஒரு எளிமையாக இருக்கும்னர். இந்த இந்த விஷயத்தையே நான் அடியேன் 3 வாரமாக இதை திருப்பியும் திருப்பியும் இதை ஏன் சொல்கிறேன்னா, என்ன சுவாமியினுடைய அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்கு கனகதாரியாக வருஷிக்கக்கூடிய அளவுக்கு அப்படி இருந்தவர் எவ்வளவு எளிமையாக இருந்தார்னு அந்த சுவாமியினுடைய குமாரர் அதை பார்த்து, ஏன்னா ஆராதனம்னு சொன்னால் ரொம்ப படாடோபமாக இருக்கிற ஆராதனத்தை தான் ஆராதனம்னு, பூஜை பூஜை நடக்கிறது சுவாமிகள் பூஜை பண்ணுறார் அப்படின்னு உலகம் அதை படாடோபத்தை பார்த்து மயங்கிறது. ஆனால் இங்கே சுவாமியினுடைய அனுஷ்டானம் அந்த மாதிரி படாடோபம் இல்லை, அதை எவ்வளவும் ரசிக்கணும். சுவாமியினுடைய அனுஷ்டானம் அவர் வாழ்ந்து காட்டின அனுஷ்டானம், உபதேசம் மாத்திரம்னு இல்லை. எப்படி இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ஆச்சாரியன் உபதேசித்ததாக ரசித்த ஸ்லோகம் இது, அது ஆரோக்கியம் இந்திரிய ஔல்வண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதான்னு சுவாமி தேசிகன் ரசித்த ஸ்லோகம் அது. அந்த ரசித்ததை அனுஷ்டிச்சு காட்டினார் பாருங்கோ, அதுதான் ரொம்ப. அந்த ஸ்லோகத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஆண்டவன் அதை ரொம்ப ரொம்ப ரசித்து சொல்லுவார் திருக்குழந்த ஆண்டவன் சொல்லச்சு. அது 3வது விஷயம் என்னென்னா, ஆரோக்கியம் இந்திரிய ஔல்வண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா வியோகோ பாந்தவை ராயு கிந்தத் ஏனாத்ர துஷ்யதி. அது வியோகோ பாந்தவை ராயு, ஆயுசு ஆயுசுன்னு 100 வருஷம், 100 வருஷம் ஒருத்தர் இருந்தா அப்படின்னா அதில் என்ன சந்தோஷம் இருக்குன்னு கேட்பார் ஆண்டவன். ஏன்னா 100 வருஷம் இருந்தான்னா அது உறவுக்காரெல்லாம் போயிட்டே இருக்கா, கடைதாசி வந்துட்டே இருக்கு, அவள் போயிட்டா இவா போயிட்டான்னு ஒவ்வொரு கடைதாசி வந்தவுடனே அழ வேண்டியிருக்கு, கஷ்டப்பட்டுக்க வேண்டியிருக்கு. இப்படி 100 வயசு இருந்து இன்னும் கடைதாசிகளை பார்த்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு எதுக்கு 100 வயசு என்று ஆண்டவன் அந்த சாதிச்சார் ஒரு வாட்டி. அது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை எடுத்ததுனுடைய தாத்பரியம் என்னென்னா, எந்த ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யத்துக்காக வாக்கும் நாம் ரொம்பவும் சிரமப்படுறோமோ, அந்த ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யமானது அது பல விஷயங்களுக்கு பிரயோஜனப்படாமல் போடுறதேன்னு காட்டுறார். அதில் இதில் 3 விஷயம், ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம்னு 3 விஷயம் எடுத்தோம். அதில் ஆயுசுன்றது நம்மிடம் இல்லை, தேசிகன் சாதிக்கச்சே ஆயுசு ஆயுசு எவ்வளோ இருக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நாம் கரைஞ்சோம். ஆனால் என்னென்ன நாஸ்திகன்னுட்டு வருவது, ஏன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் நடத்துகிற காரியம் இது, அவன் நடத்துகிற காரியம் அவன் இருக்கான் அவன் காரியம் பண்ணுறான்ற நினைப்பே இல்லாமல் போயிட்டான்னா நாஸ்திகன் தானே அது. அதனால் அது தேக யாத்திரைக்கு கிறந்தானாகில் அது கர்மாதீனம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமோ, கர்மாதீனமாக இருக்குச்சு தேக யாத்திரைக்கோ ஆத்ம யாத்திரைக்கோ கரையிறது அது தப்பு. அதான் இங்கே சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில், வியோகோ பாந்தவீராயுகுன்னர் சிந்தத் ஏனாத்திர துஷியதி. திருக்குழந்தாண்டு சாதிச்ச மாதிரி ரொம்ப வருஷம் இருந்தா ரொம்ப ஆயுஷோடு இருந்தான்னா நமக்கு உறவுக்காரா குழந்தை குட்டி பேரன் எல்லாரும் நன்னா இருக்கிறத பார்த்தா தானே சந்தோஷப்பட முடியும். அதில் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா நாமும் தான் கஷ்டப்பட்டுக்க வேண்டியிருக்கும். அதனால் கஷ்டப்பட்டுக்கிறதுக்குன்னு ஒரு பிரார்த்தனையாக எனக்கு தீர்காயுஸ் வேணும்னு ஒருத்தர் கேட்பானாடா என்று அந்த ஒரு மனோபாவம் அது. அதில் சுவாமிக்கு ஐஸ்வர்யம்ன்றது நாமே பரிசிரமப்பட்டு சேர்க்கறதுனாலே அது வாண்டாம்னர். அப்புறம் ஆரோக்கியம்ன்றதும் நாமே பரிசிரமப்பட்டு வரவழைச்சிக்கிறதுனாலே வாண்டாம்னர். ஆனால் ஆயுஷுன்றது என்ன பண்ணாலும் நம்மாலே வருவதும் இல்லை போவதும் இல்லை. அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஆயுராரோக்கிய ஐஸ்வர்யத்தில் ஆயுஷை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அது பெருமாள் நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கிறது. ஆனால் இந்த ஐஸ்வர்யமும் அதே போல் ஆரோக்கியமும் அதுவும் பெருமாள் தானே நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிறாருன்னா அது பரமசாஸ்திரம் இருக்குது. அதில் என்ன சாஸ்திரம் இருக்குன்னா, இந்த பெருமாள் நமக்கு எல்லாத்தையுமே பரிபூர்ணமாக மொத்தத்தையுமே அவர் மாத்திரம் நிர்ணயித்து நடத்துகிறாரா, இல்லைன்னா நாமும் ஏதாவது அதில் கொஞ்சம் நிர்ணயித்து நடத்திக்க முடிகிறதான்னு கேட்டால் ரொம்ப விசாரம். இது சாஸ்திரமானது எல்லாத்தையுமே பெருமாள் நடத்துகிறாருன்னு ஒரு இடத்துல சொல்கிறது. ஒரு இடத்துல சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இப்போ நீ இப்படி பண்ணு நீ அப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அப்போ பெருமாள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாருன்னு சொல்லச்சே சாஸ்திரம் நம்மளை பார்த்து நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல வேண்டாமே இல்லையா. அதனால் ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மூணுமே பெருமாளே மாத்திரம் நிச்சயமாக நமக்கு நிச்சயம் பண்ணி தருவதாக இருந்தா அதில் நாம் ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லையே. பெருமாள் கொடுக்கறது தானேன்னா அதே போல தான் எல்லா தர்மசாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கிற எல்லா சட்டங்களுக்கும் இந்த கேள்வி வரும். அது பெருமாளே செய்கிற பட்சத்தில் நாம் ஒன்றும் செய்ய போகிறவா இல்லைன்றதுனால எப்படியாக்கும் வெச்ச கல்லானது தானே அசையாதோ அதுபோல் நாமும் ஆனையமே அசைவதுன்றது ஒன்றும் இல்லைன்றதுனால தர்மசாஸ்திரம் நம்ம இந்த காரியம் பண்ண அந்த காரியம் பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னும் கேட்டான்னா சரணாகதி பண்ணுன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. எந்த கல் அசைவதாக இருந்தாலும் எப்படி ஒரு சேத்தனன் பிரயத்தனப்படணுமோ அதுபோல் நமக்குன்றது எதுவாக இருந்தாலும் ஒரு க்ஷணம் மூச்சாக இருந்தாலும் ஈஸ்வரன் நடத்தி கொடுக்கறதுனால நான் செய்ய வேண்டியது என்ன உண்டு? இந்த சாஸ்திரமே புரியலையே. எல்லாம் பெருமாள் தான் செய்கிறாருன்னு சொல்கிற சாஸ்திரமே நீயும் செய்ய அப்படின்னு ஏன் சொல்கிறது? இப்படி எல்லாம் பெருமாள் செய்வதாக இருக்க நாம் செய்வதுன்னு உண்டோன்னா அதுதான் ஆண்டாள் திருப்பாவில எல்லாம் பெருமாளும் செய்வார் நாமும் செய்யணும்னா எங்கே சொன்னா அப்படின்னா அந்த ரெண்டாவது பாசுரத்தில் திருப்பாவில சொல்லச்சே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் அப்படின்னு நாமும் பண்ணணும்னு சொன்னான். பெருமாளே நாராயணனே நமக்கே பறை தருவான், பெருமாளே எல்லாத்தையும் செஞ்சுருவார் அதில் மோட்சம் வரைக்கும் கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னவோ அப்போ பெருமாளே கொடுத்துட்டா நாம் ஒன்றும் செய்ய வேண்டாமே என்ற கேள்விக்கு தான் ரெண்டாவது திருப்பாவி வசந்த வேதாந்த சாஸ்திரம் இல்லையா, அதில் ரெண்டாவது சொல்லச்சே நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள், கிரிசைனா கிரியைகள் செயல்பாடுகள்னு அர்த்தம், நாமும் செய்யணும் அதான் பரம வேதாந்த சாரம் இது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற மூன்று விஷயத்தில் ஆயுஷை பற்றி செய்வதுக்கு நாம் ஒன்றும் இல்லை, அது ஏற்கனவே விதிப்படி நடக்கிறது. ஆனால் இருந்தாலும் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் அது பெருமாள் நமக்கு கொடுப்பதாக இருந்தாலும் நாமும் செய்வது உண்டு. அதில் என்ன எப்படி ஆக்கும் சாஸ்திரம் சொல்லிட்டு பாருங்கோ, எல்லாம் பெருமாள் நடத்தச்சே நீயும் செய்ய வேண்டியது உண்டுன்னு சொல்லித்தோ இல்லையோ, எல்லாம் பெருமாள் செய்யச்சே நாமும் செய்வது உண்டோன்னா பெருமாள் இந்த ஜீவாத்மாவுக்கு நல்லதையும் செய்யறதுக்கும் சக்தியையும் கொடுத்து வைக்கிறான். அது நல்லதையும் செய்தியும் கொடுத்து அது நல்லதையோ கெட்டதையோ செய்யறதுக்கு உண்டான சக்தியை கொடுத்து இந்த ஜீவாத்மாவுக்கு கிஞ்சித் சுவாதந்திரியம் கொஞ்சோண்டு சுவாதந்திரியத்தை கொடுத்துருக்காரு பெருமாள். அந்த சுவாதந்திரியத்தை ஒவ்வொரு க்ஷணத்திலையும் நாம் நல்லதுலேயோ கெட்டதுலையோ செலவழிக்கிறோம். அது அது மாதிரி நல்லதுலையோ கெட்டதுலையோ செலவழிக்கச்சே தான் சாஸ்திரம் சொல்கிறது சார் கெட்டதில் செலவழிக்காத பெருமாள் கிஞ்சித் சுவாதந்திரியம் கொடுத்துருக்கார், அது அந்த சுவாதந்திரியத்தில் நல்லதையே செய்யணும், பெருமாள் கொடுத்த சுவாதந்திரியம் இருக்கு, அவர் நமக்கு செயல்பாடு உரிமை கொஞ்சம் கொடுத்துருக்கார், அந்த செயல் உரிமையை கொண்டு நல்ல காரியத்தில் பிரவர்த்திங்கோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. இல்லைன்னா சாஸ்திரம் தப்பாக சொல்லாதோ இல்லையோ, எந்த சாஸ்திரம் பெருமாள் தான் எல்லாம் செய்கிறார்னு சொல்லச்சு அதே சாஸ்திரமே நீயும் செய்யணும்னு சொல்கிறதுனால தாத்பரியம் என்னென்னா எல்லாத்தையும் உணவு நடத்தி போகிற ஈஸ்வரனுடைய சுவாவம் என்னென்னா எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் சுவாவமான ஒரு கிஞ்சித் சுவாதந்திரியத்தை கொடுத்துருக்கார், அந்த கிஞ்சித் சுவாதந்திரியத்திலேயே நல்லதையோ கெட்டதையோ செய்யறதுக்கு முடியுது. நீ சின்ன காரியத்தை தப்பு, நீ சின்ன சுவாதனையும் தான், ஆனால் சின்ன சுவாதந்திரியத்தினாலே கெட்ட காரியத்தை பண்ணிடாத. அந்த சின்ன சுவாதந்திரியத்தை கொண்டு நல்ல காரியத்தை பண்ணு. எது நல்ல காரியம்னு சொல்கிறேன், எது கெட்ட காரியம்னு சொல்கிறேன், பார்த்து பண்ணிக்கோன்னு சொல்கிறோம் இல்லையா. அதில் தான் அதான் இந்த ஸ்லோகமும் காட்டுறது. சுவாமி தேசிகன் ஏன் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சுக்கல, எல்லாம் பெருமாள் கொடுக்குற ஐஸ்வர்யம்னு சேர்த்துக்க வேண்டியதானேன்னா, அந்த சாஸ்திரம் எதை செய்யலாம்னு சொல்கிறதோ. அப்போ ஐஸ்வர்யத்தில் ஆசை வைக்காத, ஆரோக்கியத்தில் ஆசை வைக்காத என்று சாஸ்திரம் சொல்லித்தே அதை கடைபிடிச்சார். ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தாலும் சாத்விக ஆரோக்கியமாக இருக்கணும், அதுவே ராஜச ஆரோக்கியமாகவோ தாமசம் ஆரோக்கியமாகவும் இருக்கக்கூடாது என்று ஜாக்கிரதையாக தன்னுடைய அனுஷ்டானத்தை வச்சுட்டார். அதே போல் ஐஸ்வர்யமாக இருந்தாலும் பகவத் ஆராதனத்துக்கு என்ன வேணுமோ அதுதான் தேவையான ஐஸ்வர்யம். பகவத் ஆராதனத்துக்கு என்ன வேணுமோ, திருடன் எடுத்துன்னு போகாததானதான செல்வம் தான் நமக்கு வேணும், அந்த அளவுக்கு போகிறோம்னு இருந்தார். அதனால் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தில் ஆயுஸ் சம்பூர்ணமாக பகவத் அதிகீனமாக இருக்குது, ஆனால் ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் அது நமக்கு சாஸ்திரம் இப்படி செஞ்சுக்கோ அப்படி செஞ்சுக்கோன்னு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்துருக்கு. அதனால் அந்த பர்மிஷனுக்குள்ளே நாம் நல்லபடியாக நடந்துக்கணும் என்று அனுஷ்டானம் சுவாமி தேசிகனுடையது. அந்த அனுஷ்டானத்தை தான் இந்த ஸ்லோகம் அழகாக காட்டுறது என்று அதன் சொ அதஸ்கரகிராஹிய பவித்ர பாத்ரைஹி அனிந்திரியோன் மாதகரைர் கவிர்பிஹி ஆராத்ய தேவம் கமலாசகாயம் ஆராதே தம் விஹிதானுயாகம். அது அது அந்த ஸ்லோகத்தில் இன்னொரு அம்சம் ரொம்ப முக்கியமான அம்சம் இருக்குது. அது என்னென்னா, அந்த திருவாராதனம் பண்ணுவார். அந்த திருவாராதனம் பண்ணச்சே, திருவாராதனம் என்றது பகவத் பூஜைன்றது எல்லாருக்கும் தெரியும். பூஜை என்னால் என்ன விதமாக பண்ணணும், எப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்தோத்திரம் பண்ணணும், என்ன என்ன மந்திரங்களை கொண்டு பூஜை பண்ணுறது, பூஜை பகவான் ஆராதிக்கிறதுக்காக நாம் பிடிச்ச விதமாக எப்படி வேணால் எப்போ வேணால் சூடம் கொளுத்தி காட்டுறது, எப்போ வேணால் மங்கள ஆரத்தி எடுக்கிறது, எப்போ வேணால் ஸ்தோத்திரம் பண்ணுறது, இல்லை அந்த ஏதோ எப்போ பண்ணுறதுன்னு ஒரு நியமம் இல்லாமல் எப்போ எப்போ சமர்ப்பிக்க திரவியங்களை எப்போ சமர்ப்பிக்கிறது, எந்த மாதிரி தீபங்களை திரவியங்களை சமர்ப்பிக்கிறது என்று நமக்கு ஒரு நியதி தெரியணும். மனசுக்கு போனபடி பூஜைன்னு பண்ணிடக்கூடாது. ஆனால் பூஜைன்னு சொல்லச்சே பெரியவாள் பல பல விதமான பூஜை, அதுவும் நம்ம பாரத தேசம் பூரா நிறைய மகான்கள் இருந்திருக்கா, நிறைய மகான்கள் நிறைய விதமான பூஜையை கடைபிடிச்சிருக்கா, அவளுடைய சிஷ்யாள் நிறைய அந்த மாதிரியான பூஜையை கடைபிடிக்கிறா, இல்லை அதில் சில மாற்றங்களும் செஞ்சுக்கிறா, மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறா. அதில் சில பேர் ஏதோ அவளுக்கு ஒரு போட்டிக்காகவோ இல்லை ஒரு பெருமைக்காகவோ ஒரு டம்பத்துக்காகவோ கூட பலவிதமான பூஜைகளெல்லாம் ஏற்படுத்தினுடுறா. அப்போ பூஜைன்னா எப்படி பண்ணணும், அதுலேயே ரொம்ப சாஸ்திரியமாக இருக்குது என்று நினைக்கும்படியாக பல பூஜைகள் நடக்கிறது. இப்போ கேரளாவில் நம்பூதிரி பூஜைகள் அது ரொம்ப பிரபலமாக இருக்குது. அவள்லாம் இந்த தேசத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பெரிய பரமை காந்தி போனாலும் எவ்வளோ வசந்த சுவாமிகள் போனாலும் கேரள தேசத்தில் போனால் அந்த கோவில் கிட்டே போனால் அந்த ஒத்தக்கல் மண்டபம்னு சொல்லுவா பாருங்க, அதுக்கிட்ட போனாலே அப்படி தள்ளு 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 அப்படின்னு நாமெல்லாம் ஏதோ கிட்டவே வரக்கூடாதுவா மாதிரி அப்படி அவள்லாம் ரொம்ப ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவா. ஏன்னா அவள் பூஜை ரொம்ப விஷத்தி, அந்த பூஜைக்கு யாரும் கிட்ட கூட நெருங்கக்கூட முடியாது, அதனால யாரும் நெருங்கக்கூடாது என்று இதெல்லாம் ரொம்ப பார்க்கலாம். அது ஒவ்வொருத்தர் அவள் நடத்துகிற பூஜை ரொம்ப விஷத்தியாக நினச்சிட்டு அதை மற்றவாள்னா அந்த பூஜைக்கு நெருங்கக்கூட அவளுக்கெல்லாம் யோக்கியத்தை இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவாள். அவளும் ஏதாவது புஸ்தகத்தை வச்சு தான், கிரந்தங்களை வச்சு தான் அவள் அனுஷ்டானமும் இருக்கும். அந்த மாதிரி இருக்குச்சே, இப்போ பத்ரிகாசிரமத்தில் நம்பூதிரி அவள் திருவாராதனை பண்ணுறா, கேரளங்கள்லேயும் பார்க்குறா, பல தேசங்களில் பாரதம் பூரா ஒரு திருவாராதனை நடக்கிறது. அதில் எந்த மாதிரியான ஆராதனம், நம்ம வைஷ்ணவாளுடைய ஆராதனம்னா பாஷ்யகாரர் நித்திய கிரந்தம்னு சாதிச்சிருக்கார். பாஷ்யகாரர் சாதித்த 9 கிரந்தத்திலே நித்தியம்னு ஒரு கிரந்தம், 9 கிரந்தத்தில் அத பரமைகாந்தினாம் பகவத் ஆராதன கிரமம் வக்ஷே அப்படின்னு, பரமைகாந்திகளாக இருக்கிற நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாள் அவள் எப்படி பெருமாளை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத ஆதியோட அந்தம் சொல்கிறேன் என்பதாக அங்கே சாதிச்சு திருவாராதனத்தை சாதிச்சிருக்கார். அந்த திருவாராதனம் தான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய ஆச்சாரத்தில் இருந்துட்டு வருது, பாஷ்யக்காரே சாதிச்சிருக்கார் என்று. அது அதுதான் திருவாராதனம், அந்த மாதிரியான திருவாராதனம் தான் வசதி என்று அது சுவாமி தேசிகன் பாஞ்சராத்திர ரக்ஷையில் சாதிக்கிச்சு. வாஷிகா சாதிச்சிருக்கிற நித்திய அனுஷ்டானம் தான் திருவாராதனம் தான் நம்ம அனுஷ்டானம் அப்படிங்கிறத அதை ஆதரித்து அதை நிரூபிச்சிருக்காருங்க பாஞ்சராத்திர ரக்ஷையில். அதனால் எப்படியான திருவாராதனம், இந்த திருவாராதனத்தை தான் நம்ம ஆச்சாரியாலும் ஆன்மீகம் பிரதான கிரந்தங்களே சாதிச்சு, இப்படி நாம் இப்போ ஒரு 6 ஆசனத்தை கொண்டு திருவாராதனம் பண்ணுறதா ஸ்ரீ வைஷ்ணவால் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த திருவாராதனம் அப்படியே பாஷ்யக்காரர் நமக்கு காட்டி கொடுத்தது நித்திய கிரந்தத்திலே சாதிச்சிருக்கிறது. அதில் எப்படியான சங்கல்பம், எப்படியான திரவியங்கள், எப்படியான ஆசனம், எந்த மாதிரியான தியானங்கள் எல்லாம் அங்கே பாஷிகா சாதிச்சதையே தான் நம்ம அனுஷ்டானத்தில் வச்சுருக்கோம். அது தான் பெரியவா எல்லாரும் கடைபிடிச்சா அந்த மாதிரி தான் கடைபிடிக்கணும்னு சுவாமி தேசிகன் அது ரொம்ப உறுத்தி சாதிச்சிருக்கார். எதுவாக இருந்தாலும் சுவாமி தேசிகன் சாதிப்பு எதுவாக இருக்கும்னா பாஷிகார் சாதிச்சதை தான் நமக்கு எல்லாத்துக்கும் அனுஷ்டிக்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் பாஷிகா சாதிச்சதை அனுஷ்டிக்கணும் என்று அது ஒன்றுத்தையும் நாம் இன்னைக்கு செஞ்சுக்கிற வைஷ்ணவால் செய்கிற ஒவ்வொரு முக்கியமான காரியத்தையும் அது பாஷிகா சாதிச்சிருக்கார், அதை அப்படித்தான் நம்ம செய்யணுன்றத அதை நிரூபித்து அதுக்காக கிரந்தங்கள் சாதிச்சு அதை நிலைநாட்டி கொடுத்தவர்னா அது தேசிகந்தம். அதனால தான் எப்போவா இருந்தாலும் எந்த ஆச்சாரியால் நினைச்சிருந்தாலும் நாம் உடனே தேசிகனை நாம் ஸ்மரித்து தேசிகன் போல ஆச்சாரியன் உண்டா என்று ஏன் கொண்டாடுறோம்னா, எல்லா ஆச்சாரியர்களுக்கும் முன்ன இருந்த ஆச்சாரியால் பின்ன இருந்த ஆச்சாரியால் எல்லாருக்கும் தேவையான விஷயத்தை நிலைநாட்டி கொடுத்தவர் தேசிகன். அதனால தான் தேசிகன்னா அவ்வளோ வசதி நமக்கெல்லாம். இந்த இதில் திருவாராதனம் பண்ணுச்சு அந்த நித்திய கிரந்தத்திலே சாதிச்சது தான் திருவாராதனம். அது அதனால பரமகாந்திகளாக இருக்கிறவா தங்களுடைய திருமாளிகையில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே திருமாளிகை திருவாராதனம் தான் சாதிச்சிருக்கார், தங்களுடைய திருமாளிகையிலே திருவாராதனம் பண்ணுச்சு எப்படி பண்ணுவார் என்றால் அந்த நித்திய கிரந்தத்திலே சாதிச்சு அப்படி தான் பண்ணுவார் என்றது இங்கே விஷயம். ஆராதே ஆராத்ய தேவம் கமலா சகாயம், எப்பவும் பெருமாள்னா பெருமாளை மாத்திரம் ஆராதிக்கிறது இல்லை, என்றைக்குமே நமக்கு திருமால் தான், திருமகள் கேள்வன் பிராட்டியோட சேர்ந்திருக்கிற பெருமாள் தான். அதனால் பெருமாளையும் பிராட்டியும் பிரிவில்லாமல் அனுசந்தானம் பண்ணுவது எல்லாத்த செயலையும். அதனால் தேசிகன் சரண்ய தம்பதிகள் நமக்கவா தான், சேஷி தம்பதிகளவா தான். அதனால் நமக்கு எல்லா விதமாயும் இருக்கக்கூடியவா பெருமாள், பெருமாளும் தாயாரும் தான் என்று அனுஷ்டானத்திலையும் காட்டினாராம். அதன் ஆராத்ய தேவம் கமலாசாயம் ஆராதயேதம் விஹித அனுயாகம், இப்படி எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணிட்டோ அதுக்கப்புறம் சுவாமி அமுது செய்வார். அமுது செய்யறது நம்ம சம்பிரதாயத்தில் அந்தர்யாமி ஆராதனம்னு சொல்வது, இல்லைன்னா அமுது செய்வதுன்னு சொல்வது, இல்லைன்னா அனுயாகம்னு சொல்கிற வழக்கம். சுவாமிக்கு அனுயாகம் ஆகிடுத்தான்னு கேட்பா, அந்தர்யாமிக்கு ஆகிடுத்தான்னு கேட்பா, இல்லைன்னா அம்சஞ்சாச்சான்னு கேட்குற வழக்கம். அதில் அனுயாகம்ன்றது ஒரு பதம், அந்தர்யாமி ஆராதனம்னு ஒரு பதம், ரெண்டுமே சாப்பிட்ற காரியம்தான். அந்தர்யாமி ஆராதனம்னு சொல்லுவானேன்னா அது வெளியில் இருக்கிற அர்ச்சாமூர்த்தியாக சால கிராமத்திலேயோ இல்லை விக்கிரக ரூபியாவோ இருக்கிற பெருமாளை ஆராதிக்கிறதுக்கு யாகம்னு, அதே பெருமாள் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு ஜீவனோடையும் கூடையே வந்து அவர் ஹிருதயத்தில் எள்ளி இருக்கார். அவர் ரொம்ப ஆச்சரியமான அவதாரம் இது, எப்படி கிருஷ்ணன் அவதாரமோ எப்படி ராமன் அவதாரமோ அதுபோல் இல்லை, எப்படி தேவப்பெருமாள் அர்ச்சாவதாரமா அதுபோல் கோவில் திருமலை பெருமாள் கோயில் முதல்ல திவ்ய தேசங்களிலே அர்ச்சாவதாரமாக இருக்க பெருமாள் என்று அதெல்லாம் காட்டிலும் அது ஹிருதயத்திலே ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலையும் பெருமாள் பிரத்யக்ஷமாக சதுர்புஜத்தோடு சாட்சாத் நீலமேக சாமலனாய் அது சுவாமி தேசிகன் சாதிக்கிச்சே. பத்மாபிராம வதனே க்ஷண பாணிபாதம் திவ்யாயுதாபரண மால்ய விலேபனந்தாம் யோகேனநாதசுபாத்மவந்த சாலம்பனேன பரிசிந்த நயாந்தி திரவியம் நயாந்தி திருப்தியும் யோகேனநாதசுபம். ஹிருதயத்தில் இருக்கிற பெருமாள் எப்படி இருக்கார்னா அப்படியே வைகுண்டநாதனே எப்படியாக்கும், கண்ணன்னா அவதரித்த போது கோபிகைகள் அவனை பிடிச்சி அமுக்கினான்னா சதா அமுங்குமோ, எப்படி கையை பிடிச்சான்னா அந்த திருக்கமல கரங்கள் எப்படி அப்படி அழுத்தமா அப்படி பதியுமோ அதுபோல நகமும் சதையுமா இருக்கிறவன், அப்ராகிருதமான திவ்ய தேகத்தோட நகமும் சதையுமாய் அதுபோல நகமும் சாட்சாத்தான பெருமாள் எல்லா விதமான திருவாபரணங்களோடும் கூட நம்முடைய ஹிருதயத்திலே இருக்காராம். அதான் தேசிகன் ரொம்ப அனுபவிக்கிறார். எல்லா விதமான நாம ஒன்றும் திருவாபரண சாத்தல, பெருமாள் திருவா சர்வ விதமான திருவாபரணங்களோடையும் கமகமகமான்னு பத்மாபிராம வதனேக்ஷண பாணிபாதம் திவ்யாயுதாபரணமால்ய விலேபனந்துவாம்னர். பெருமாள் அப்படி திருமேனி பூரா அப்படியே ஜம்முன்னு அந்த குங்குமப்பூ கொச்சல் போறோம் சந்தனக்காப்பு வாசனையோடு உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் இருக்கிற பெருமாள் அதுபோல வாசனையோட இருக்கார்னர். தொட்டா அப்படியே திருமேனி அமுங்கிற பெருமாளாம். அதுபோல வாஸ்தவமாக கண்ணன் அவதரிச்சாரோ, எப்படி ராமன் அவதரிச்சாரோ, அது எப்படி நரசிம்மன் அவதரிச்சாரோ, அது மாதிரி எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பிரத்யக்ஷமாக அப்படியே சதையோட வந்திருக்கிற பெருமாள் உண்டு. அந்த பெருமாளுக்கு நாம் திருவாராதனை பண்ணணும். இந்த பெருமாள் தான் எதுக்காக நம்முடைய தர்மத்துக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறவன் இந்த பெருமாள். ஏன் ஒவ்வொருத்தரோடையும் கூட வந்து பிறந்திருக்கார்னா, எல்லாருடையதான ஆராதனத்தை ஏற்றுக்கிறதுக்காக நெஞ்சத்தோடே வந்து பிறந்திருக்கிற பெருமாள். ஒருத்தர் பிறக்கிறா ஒருத்தர் போகிறான்னா என்ன தாத்பரியம்னா, அவள் ஒருத்தர் பிறக்கிறா ஒருத்தர் போகிறான்றது தாத்பரியம் இல்லை, அந்த ஒருத்தரோடே வந்து பெருமாள் பிறந்தார். அந்த பெருமாள் அவதாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டார், அதனாலே ஒருத்தர் போயிட்டார். ஒருத்தர் பிறந்தார்னா என்ன தாத்பரியம்னா, இந்த ஹிருதயத்துக்குள்ளே பெருமாள் வந்து அந்தர்யாமியான அவதாரமாக வந்து பிறந்தார்னு அர்த்தம். ஒருத்தர் போயிட்டார்னா என்ன அர்த்தம்னா, அந்தர்யாமியான பெருமாள் அவதாரத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ஒரு கிளம்பச்சே அந்த ஜீவனையும் அந்த சரீரத்திலேருந்து கிளப்பி அழிச்சுட்டு கிளம்பிட்டார் அப்படின்னு அர்த்தம். அதனால பிறக்கிறதும் போகிறதும் எப்படி ஆகும், ஒரு ஜீவனுக்கு உண்டுன்னு சொன்னான்னா, அந்த பிறக்கிறதும் போகிறதும் அந்த ஜீவனுக்கு மாத்திரம் இல்லை, அந்த ஜீவனோடே வந்து பிறக்கிற பெருமாளுக்கும் உண்டு. அந்த பெருமாள் என்னத்துக்காக வந்து பிறக்கிறாருன்னா, இவனுடையதான அனுஷ்டானம் உண்டே, இவன் பண்ணுறதான தர்ம அனுஷ்டானங்கள் உண்டே, அந்த தர்ம அனுஷ்டானத்தை சுவீகரிச்சதுக்காக வந்து பிறக்கிறாராம் பெருமாள். இவனுக்கு கூட இருந்து இவனை சம்ரக்ஷணம் பண்ணணும்ன்ற ஆசையோடே வந்து பிறக்கிறார். ஒவ்வொரு ஜீவாத்மாவோடையும் பெருமாள் இவ்வளவு ஆசை வச்சு கூட வந்து பிறக்கிறார். அதனால தியானார்கமான ஹிருதயங்களிலே என்ன, எந்த நெஞ்சுக்கு தியானம் பண்ணுறதுக்கு சக்தி உண்டோ அந்த மாதிரியான நெஞ்சங்களிலெல்லாம் வந்து கூட அவதரிக்கிற பெருமாளாம். அதனால அந்த பெருமாள் நம்மோட இருக்கார், அவருக்கும் ஆராதனம் பண்ணணும். அதனால அந்த ஆராதனம் தான் இந்த அந்தர்யாமி ஆராதனம்னு நாம் சாப்பிட்றத வச்சுருக்கா. எதை நாம் சாப்பிட்றோமோ அதை அந்தர்யாமி ஆராதனமாக சொல்வோம். அதனால அது சாப்பிடுச்சே எப்பவும் பெரியவாளுடைய அனுஷ்டானத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது முதல்ல இந்த பிராணாகுதின்னு ஒன்று பண்ணுவா, பிராணாகுதின்னு சொல்லி நீயே சேர்த்து அது பரிசேச்சனம் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா, அது சாப்பிட்டு பிராணாகுத்தின்னு பண்ணுறாங்க போகிறோம். அந்த பிராணாகுதி யாருக்குன்னா, முதல்ல இந்த அந்த அந்தர்யாமிக்கு முதல்ல நிவேதனம் பண்ணுவா. அது பார்த்துருக்கலாம் நீங்கள். இப்போ முதல்ல இலையில சாதத்தை சேர்த்த உடனே, பிரசாதத்தை சேர்த்த உடனே அதுக்கு சோஷண தாகன பலவனம் இந்த மாதிரியான கையினாலே சில முத்திரைகள் எல்லாம் காட்டிட்டு அப்புறம் அந்த பிரசாதத்தை எடுத்து அந்த அந்தர்யாமிக்கு ஆராதனம் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் கண்ணை மூடிண்டு அப்படியே அமுது செய்வது போல ஒரு ஒரு பாவனை பண்ணுவா, பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் பிராணாகுதி. அது பிராணாகுதி எதுக்குன்னா, அது வைஸ்வானர ரூபியா பகவான் ஒவ்வொருடைய வயத்திலையும் இருக்கார். அவர் அக்னி ரூபியாக இருந்து இந்த சாப்பிட்ற ஆகாரத்தை ஜெரிக்க பண்ணுறார். அந்த பெருமாளுக்காக என்று அந்த பிராணாகுதி ஆகுதி சமர்ப்பிக்கிறது. இதுக்கு அந்தர்யாமி ஆராதனம்னு பொதுவாக ஒரு வார்த்தை, அதையே அனுயாகம்னு சொல்வது. ஏன்னா வெளியிலே இருந்த அர்ச்சாமூர்த்திக்கு பண்ண ஆராதனத்துக்கு யாகம்னு பேர். இது உள்ளே இருக்கிற இந்த பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு அந்த யாகத்தை தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு காரியமானபடியினால, இதையும் யாகமானபடியினாலே அதுக்கு தொடர்ந்து செய்கிற யாகமாக அனுயாகம்னு இதை சொல்வது வழக்கம். ஆக சாப்பிட்றது தான், அந்த சாப்பிட்றதுன்ற காரியத்தை நல்ல பதத்தினாலே சொல்கிற வழக்கம். ஏன்னா தத்துவம் இருக்குது அதில், வெறுமை சாப்பிட்றோம் வயத்துக்கு சாப்பிட்றோம்னு இல்லை, அது ஒரு தத்துவம் இருக்குது. அது யாகமே தான். வெளியிலே பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுறது போல உள் பெருமாளுக்கு திருவாராதனமாக யாகமே தான்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த ஆகாரத்தை பற்றி சொல்லச்சே, அது அனுஷ்டிக்க முடியாதபடிக்கு கூட எல்லாருக்கும் தோணும். ஏன்னா என்ன சொல்லிட்டு, கிரகஸ்தனாக இருக்கிறவன் 32 கவளம் ஆகாரம் சாப்பிடலாம், சாப்பிடணும். வானப்பிரஸ்தனாக இருக்கிறவன் 16 கவளம் சாப்பிடணும். சன்னியாசியாக இருக்கிறவன் 8 கவளம் சாப்பிடணும்னு ஒரு சொல்கிறது. அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு எல்லாருக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அது 32 கவளம் அப்படின்னு கிரகஸ்த ஆளுக்கு சொல்லியிருக்கு. ஆனால் யதேஷ்டம் பிரம்மச்சாரினாம்னு பிரம்மச்சாரியா இருக்கிறவா அவளுக்கு கவளம்லாம் கணக்கு இல்லை. அவள் இப்போ என்ன நல்லா சாப்பிட்ற வயசு, வித்யாபியாசம் பண்ணுற வயசு, அது விருத்திக்கு வர வேண்டிய வயசு என்பதனால பிரம்மச்சாரிகளுக்கு இவ்வளவு கவளம்னு சொல்லலை. ஆனால் கரெக்டாக 32 கவளம் தான் சாப்பிடணும்னு யாரும் அவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்டாக இருக்கா போல தெரியல. அதான் தேசிகனுடைய அனுஷ்டானம் எப்படி இருந்தது, ஏன்னா சாஸ்திரத்தை மீறி தேசிகன் ஒரு காரியமும் செஞ்சது கிடையாது. அதனால் இந்த அனுயாகம்னு சொல்லச்சே அது சரியாக 32 கவளம் கவளம் கோவிந்தான்னு சொல்லுவாள். ஏன்னா ஒவ்வொரு கவளமும் செய்யச்சேவும் பெருமாளை ஸ்மரிச்சுட்டு சாப்பிட்றதுன்னு இந்த மாதிரியான 32 கவளமான இந்த ஆகுதிக்கு அனுயாகம்னு அதே சுவாமி தேசிகன் இப்படியாக அனுயாகம் பண்ணி முடிப்பார் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சாதிச்சார். இதுக்கு அடுத்தது அதுக்கு இதுக்கு ஆக இப்போது என்ன ஆச்சுன்னா, இப்போ 3 காலம் பொழுது போச்சு. இந்த ஸ்லோகம் இந்த ஸ்தோத்திரத்திலே நாம் என்ன பார்த்தோம், 3 காலம் பொழுது போச்சு. முதல்ல அபிகமன்ற பொழுது போச்சு, அடுத்தது உபாதானம்ன்ற பொழுது, இப்போ இத்யா என்கிறதான பகவத் ஆராதனை வரைக்கும் பொழுது போச்சு. மொத்தம் ஒரு நாளை 5 பொழுதாக பிரிச்சுக்கிறதா நம்ம அனுஷ்டானம். அது பஞ்சகால பாராயணால்னு பெரியவாள் அனுஷ்டானம். அதில் 5 பொழுதாக பிரிச்சுக்கிறது. முதல் பொழுது அபிகமனம்னு, அது கார்த்தால திருக்கண் விழிச்சுக்கிறதுலேருந்து அடுத்து சந்தியாவந்தனாதிகள்லாம் முடிச்சுட்டு பெருமாளை சேவிச்சு அது பிராத்தகால சரணாகதியை முடிச்சுக்கிற வரைக்கும் அபிகமனம்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் திருவாராதனத்துக்கு வேண்டிய வஸ்துக்களை சேகரிக்கிறது, காலக்ஷேபங்கள்லாம் கேட்கறது சொல்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை முடிச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் உபாதானம்னு சேகரித்தல், துளசி கிரகணம், புஷ்ப கிரகணம் இதெல்லாம் எல்லாம் இதிலேயே சேர்ந்தது. இது முடிஞ்சா விட்டு இது திருவாராதனத்துக்காக, திருவாராதனத்துக்காக தீர்த்தம் ஆடி மாத்தியானிகத்தை பண்ணி திருவாராதனத்தை பண்ணுவது இஜ்யா காலம். இது இந்த இஜ்யா காலத்தில் தான் இந்த திருவாராதனம் இப்போ முடிஞ்சது. இந்த திருவாராதனம் எப்போ முடிஞ்சு எப்போ சாப்பிடுவார்னா, அதான் போன வாரமே சொன்னேன், சதுர்த்த காலபான பக்தஸ்யாத் என்று. பகல் பொழுதானது அதை இந்த 12 மணி நேரம், அந்த 12 மணி நேரத்தை 6 காலமாக பிரிச்சுண்டா 1 2 மணி நேரம் அப்படின்னா அது சாப்பிட்ற டைம் எப்போவா இருக்கலாம்னா, அது 12லேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிட்றது இருக்கலாம்னா. ஒரு வைத்தியர் ஒருத்தர் சொன்னார், இந்த சாப்பிட்றதுலையே காலத்தால் எல்லா சில பேர்லாம் 9லேருந்து 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் சாப்பிட்ற வழக்கம் வச்சுட்டுருக்கா. சொன்னார் 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ள யாருக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கோ அவளுக்கு கட்டாயம் சுகர் வரும். சுகர் சாப்பிட்டு தான் சுகர் வரணும்னு இல்லை, அவளுக்கு இந்த 9லேருந்து 11 மணிக்கு சாப்பிட்றவாளுக்கே அது அந்த பாடியினுடைய ஒரு இதுவே எப்படின்னா, அது அதனுடைய கெமிஸ்ட்ரியே 9லேருந்து 11 மணிக்குள்ளே கார்த்தால வேளையில். இது சொல்கிறது இந்தியன் டைம் அண்ட் இந்தியன் வெதர் கண்டிஷனை வச்சு சொல்கிறேன். கேட்குறவாள்லாம் எல்லாம் நானா தேசத்துலேயும் இருக்கிறதுனால அவளுடைய கண்டிஷன்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா புரியாது. இங்கே இந்தியன் கண்டிஷன்ஸை வச்சு இந்தியன் பாடி கெமிஸ்ட்ரியை வச்சு சொல்கிறேன். 9லேருந்து 11 மணிக்குள்ளே சாப்பிட்றவாளுக்கு கட்டாயம் சுகர் வரும், அந்த சுகர்னால் வரக்கூடிய வியாதிகள்லாம் வரும். அதனால் அந்த 9 to 11 சாப்பிட்ற பழக்கத்தை விட்டுடணும் அப்படின்னு ஒரு வைத்தியர் ஒருத்தர் சொன்னார். அவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்ச வைத்தியர் அவர். அதே போல் அவர் இன்னொன்று ஒன்றும் சொன்னார், சாயங்காலம் இந்த 5லேருந்து 7 மணி இருக்கு, 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம்னா அந்த 5லேருந்து 7 சாப்பிட்றவாளுக்கு அப்போ ஏதாவது சாப்பிட்றது அது மாதிரி சில பழக்கங்கள் இருக்கலாம். பழக்கம் இல்லைன்னாலும் சரி, பழக்கம் இல்லாமல் இருந்தால் கூட அப்போ 5லேருந்து 7 ஏதாவது சாப்பிட வேண்டிய காலமாக இருந்ததுன்னா, ஏதாவது கிடச்சிதுன்னா அப்போ சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி அந்த 5லேருந்து சாயங்காலம் 5லேருந்து 7 சாப்பிட்றவாளுக்கு அதை டைரெக்டாக கிட்னியை அஃபெக்ட் பண்ணும். அது அந்த ஆகாரமே அது இப்போ உடம்பினுடைய ஒரு கெமிஸ்ட்ரியே அப்படி தான் அது. அதனால் 5 மணிலேருந்து 7 சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அஸ்தமன வேளையில் சாப்பிடாத தூங்காதன்னு சொல்லிட்டு, பொதுவாகவே சாயங்காலம் அஸ்தமன கார்த்தாலையும் அஸ்தமன வேளையில் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது போக, அது சாயங்கால வேளையிலையும் குறிப்பாக சொல்லிட்டு சாயங்காலம் அஸ்தமன வேளையில் சாப்பிடாத தூங்காத, அப்புறம் ஸ்ரீசங்கம் பண்ணாத, அத்தியனம் பண்ணாத, இது ரொம்ப நாலுமே மகா தப்பு. இது இதனாலே வரக்கூடிய அனர்த்தங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லும். மார்க்கண்டேய ஸ்மிருதியில் வரும் இது. அதில் சாப்பிட்றது நம்ம என்ன, நம்ம என்னமோ ஹெல்த்தியாக தானே இருக்கோம், என்ன கொஞ்சோண்டு எதனா சாட்டா என்ன, ஸ்நாக்ஸ்லாம் சாட்டா என்ன, எதனா ட்ரிங்க்ஸ்லாம் சாட்டா என்ன அப்படின்னு அதை இந்த வைத்தியர் சொல்லிச்சு சொன்னார். ஆனால் அதில் ஒரு எக்ஸெப்ஷன் ஒன்று சொன்னார், இந்த அஞ்சுலேருந்து ஏழு சாப்பிடாதேன்னு சொன்னால் அது ரொம்ப தீர்த்தமாக பானமாக ரொம்ப லிக்விடாக இருந்தால் அது ஒன்றும் பண்ணாது, ஆனால் இருந்தாலும் திடமான ஆகாரமாக ஏதாவது சாப்பிட்டோம்னா கட்டாயம் இல்லை, அது கிட்னி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா அது எப்படி இந்த ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த காலத்தில் வைத்தியர்கள்லாம் ஏதாவது கண்டுபிடிச்சி இது பண்ணலாம் அது பண்ணக்கூடாதுன்றாலோ, அது நம்ம பெரியவாழ் அனுஷ்டானத்தில் சகஜமாகவே சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு கடைபிடிச்சுன்னு வந்தா. அதனால் இந்த எப்போ சாப்பிட சுவாமி தேசிகனுடைய அனுஷ்டானம் இல்லை பெரியவாளுடைய அனுஷ்டானம் எல்லாமே எப்படின்னா வேதம் சொல்லிடுத்தோ சதுர்த்த காபான பக்தியா அப்படின்னு. அதனால் எப்போ சாப்பிட்ற டைம்னா அது அந்த 12லேருந்து 2க்குள்ளே தான் சாப்பிட்ற டைம்னு பொதுவாக இதுதான் நித்திய அனுஷ்டானமாக வச்சுருந்தா. அது எப்படி தான் அவளுக்கு முடிஞ்சுதோ என்ன, இப்போ கார்த்தாலேயே எப்போ கண்ணு முழிச்ச உடனேவே ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கேன்னா, இதெல்லாம் பழக்கத்தினாலே வருது. அதனால் பழகினவாளுக்கு வேறு விஷயமா எதனா சொன்னால் ரொம்ப முடியவும் முடியாது, பிடிக்கவும் பிடிக்காது. ஆனால் ஒரு நாளைக்கு அக்னிஹோத்திரம் எப்படி 2 முறை கட்டாயம் பண்ணுவாளோ, அவுபாசனம் எப்படி 2 முறை கட்டாயம் பண்ணுவாளோ, அதுபோல் ஆகாரமும் கட்டாயம் 2 முறை சாப்பிடணும்னு நம்ம ஆன்மீக கிரந்தங்களே சொல்லியிருக்கா, கட்டாயம் 2 முறை சாப்பிடணும்னு. அப்போ கட்டாயம்னா அப்போது அமாவாசையெல்லாம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னா என்னைக்கு சாப்பிடக்கூடாது, ஒருவேளை சாப்பிட்டா தான் போகும்னு சொல்லியிருக்கோ, அந்த மாதிரி தினங்கள் போக மற்ற தினங்களில் அவசியமாக இந்த இப்போ 2 முறை கட்டாயம் சாப்பிடணும்னா. இப்போ 2 முறை தான் சாப்பிட்றதுன்றது ரொம்ப பேர் ஃபாலோ பண்ணுறது இல்லை, ஏதோ கிடைச்ச போது பிடிச்ச போது பல முறையும் சாப்பிட்றது தான் வழக்கத்தில் இருக்குது. ஆனால் இவாளுடைய பெரியவாளுடைய அனுஷ்டானத்தில் 2 முறைக்கு மேலே சாப்பிடவே கூடாதுன்னு வச்சுட்டுருந்தா வயத்துக்கு எப்படியாக்கும், அக்னிக்கு அவபாசனம் போலேயாக்கும், அது அக்னிஹோத்திரம் போலேயாக்கும்னு ரொம்ப நியமமாக இருந்தா. இது மாதிரி இருந்தால் நல்லதா கெட்டதான்னா, ஒரு தமிழ் பாட்டு ஒன்று உண்டு, ஒரு வேளை யோகியோ இருவேளை போகியோ மூவேளை ரோகியோ 4 வேளை போகியோன்னு அப்படியே ஒரு சகஜமாக ஒரு தமிழ் பாட்டு ஒன்று சொல்லுவா. அதில் என்னென்னா, ஒரு வேளை யோகியோன்னு யோகியாக இருக்கிறவன் சன்னியாசியாக இருக்கிறவர் ஒரு வேளை தான் சாப்பிடுவார், இருவேளை போகியோ அப்படின்னு கிரகஸ்தனாக இருக்கிறவாள்னா அவள்லாம் 2 வேளை தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது, 3 வேளை போகியோனா 3 வேளை சாப்பிட்றவனாக இருந்தால் அவன் சீக்கிரம் ஆயுசு ரொம்ப குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அவன் 3 வேளை ரோகியோ அப்படின்னு, 3 வேளை சாப்பிட்றவனாக இருந்தால் அவனுக்கு ஏதாவது வியாதி வந்துட்டே இருக்கும், 4 வேளை சாப்பிட்றவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக சீக்கிரமே போயிடுவான் அப்படின்னு இது சொல்லியிருக்கு. ஆனால் இது எல்லாருக்கும் இப்படி தானா அப்படின்னா, ஆயுர்வேதம் என்ன சொல்லிட்டு, நான் மருந்து சொல்கிறதோ ஆகாரம் சொல்கிறதோ பொதுவாக தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய பாடி கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்குது, அதை வச்சு பார்த்தான்னா சில மருந்துகள் ஒத்து வரும், சில மருந்துகள் மாற்றி கூட வேலை செய்யும், ஆகாரமும் அதே போல தான். இவா இதெல்லாம் சாப்பிடலாம், இந்த வேளை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தருடையதான சக்தி ஜெரிமான சக்தி இன்னும் அவ வேலை செய்கிற விதங்கள் அதெல்லாம் வச்சு பார்த்தான்னா எந்த ஆகாரம் யாருக்குன்றத அவாவா கொஞ்சம் தானே குறிப்பாக அறிஞ்சு கொண்டு தான் இந்த ஆயுர்வேதத்தில் சொன்னதை கடைபிடிக்கணும்னு அது சொல்லியிருக்கு. அந்த ரீதியை வச்சு பார்த்தா இந்த காலத்தில் என்ன பண்ணுறான்னா, சாப்பிட்றது 4 வேளை சாப்பிட்றாள் வழியோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றா, ரொம்பலாம் சாப்பிட்றது கிடையாது. அதனால் அந்த ஜெரிமான சக்திக்கு உள்ளே எவ்வளோ அடங்குமோ அதுலேயே பாதி தான் சாப்பிட்றா, ரொம்ப அவசரமாக சாப்பிட்றா, இது கொஞ்சம் அவசர அவசரமாக கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் விட்டு போகிறார். அதனால் இந்த இங்கே சொன்ன அனுஷ்டானத்துக்கும் இப்போ கடைபிடிக்கிற அனுஷ்டானத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கேன்னாலும் அதனால் யாருக்கும் ஒன்றும் ஹானி ஒன்றும் இல்லை சரீரத்தில். அப்போவும் தான் பெரியவாள் இதே மாதிரி 70, 80 வயசு 90 வயசு இருந்தால், இப்போவும் தான் எல்லோரும் அதே மாதிரி 70, 80, 90 வயசு இருக்கா, என்ன சுவாமி ஆகாரத்தினால சாஸ்திரம் சொன்னதை மீறி நடந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னா, சாஸ்திரம் சொன்னதை தான் அவாதம் கடைபிடிக்கிறாள். என்ன கடைபிடிக்கிச்சே என்னென்ன சாஸ்திரம் சொல்லி தவாவா உடம்புக்கு தகுந்த மாதிரி ஆகாரம் தான் அதுதான் நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியதே ஒழிய, வந்து 2 வேளை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லித்தேன்னா, அவள் 2 வேளை தான் சாப்பிடணும்னு வச்சுட்டது அது அந்த அக்னிஹோத்திரம் போலே ரெண்டு வேளை தான் சாப்பிடணும். அதையும் சாப்பிடச்சே இந்த மாதிரி அரை பயிர் நன்னா சாப்பிட்டுட்டு கால் பயிர் நன்னா ஜலத்தை நிறைய சாப்பிட்டுட்டு அது மாதிரி சரீர ஆரோக்கியத்தை கடைபிடிக்கிறதுக்காக சொன்ன விஷயம் அது. இந்த காலத்திலே அனுஷ்டானம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதனால் இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு மேலே சொல்ல வேணாம். யாமே சதுர்த்தே நிகதாரி வர்க்கம் பிரபஞ்ச நிர்மாண விலோகனாத்யி சதா புராணாத்யவலோகனைஷ காலங்ஷிபந்தம் கலையே குருந்தம். இதுக்கு அடுத்தது சுவாத்தியாய காலம் அது. ஆக இஜ்யா காலமானது ஆகார பரியந்தமாக முடிகிறது. அதில் ஒரு விஷயம் இருக்குது, இந்த இஜ்யா காலத்தில் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வயத்தில் லேசாக சின்னதாக அப்படி தடவிக்கணும்னு சொல்லியிருக்கு. அது எதுக்குன்னா, இது சாப்பிட்டது எதுவும் ஆன்மீகத்தில் வரும் இந்த மந்திரம். சாப்பிட்டது எதுவும் கொஞ்சம் கூட ஒரு அஜீர்ணத்தினால எந்த விதமான கெடுதலும் பண்ணாமல் அது நன்னா ஜரித்து உடம்புக்கு நல்ல வைத்திய மருந்தாக இருக்கணுன்றதுக்காக ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது, அது அனுஷ்டானத்தில் பெரியவா வச்சுட்டு இருக்கா. ஆனால் அது ஆன்மீகத்தில் இருக்க மந்திரமாக இருக்குது, அதை இப்போ சொல்ல முடியாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது பெரியவா கிட்ட கேட்டுக்க முடியுமோ அவள் அந்த மந்திரத்தை கேட்டு அனுஷ்டிச்சுன்னா, ஒரே ஒரு ஸ்லோகம் தான் அது, ரொம்ப பெரிய மந்திரம்லாம் இல்லை. அது அனுஷ்டிச்சுன்னு வந்தால் ஆகாரமானது சாப்பிட்ட பிறகு அது நல்லா ஜெரிச்சு, இது மாத்திரையெல்லாம் வேண்டாம், மாத்திரை சாப்பிட்றது இது மாதிரிலாம் எவ்வளோ வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி மாத்திரையெல்லாம் என்ன பண்ணுமோ அதை காட்டிலும் ரொம்ப நல்ல ஹிதமாக அந்த மந்திரமானது பண்ணி வைக்கும் அது. அது ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ அனுஷ்டானம் பகவத் பக்தி அப்படி தான் இருக்கும்னு கிடையாது, அது நடுவில் நடுவில் ஆன்மீகத்தில் பார்த்தா அது ரொம்ப சரீரத்துக்கு ரொம்ப ஹிதமானதான ஒரு வைத்தியம் மாதிரியாக நிறைய காரியங்கள்லாம் சொல்லும். பல் தேய்க்கிறதுக்கு கூட சரி, கருத்தால் பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் ஒன்று உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லச்சே, இந்த மந்திரமானது என்னென்னா, இந்த பல் தேய்க்கிறதுனால வரும், இதனால ஆயுஸ் பலம் நல்ல வீரியம் யசஸ் புகழ் அது இது இன்னும் நல்ல மேத இன்னும் பிரம்ம பிரஜா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு இந்த பல் தேய்க்கிறதுனால வரணும்னு அங்கே ஒரு பிரார்த்தனையான மந்திரம் உண்டு. அதுதான் அனுஷ்டானம்னா, ஏதோ ரொம்ப ரிஜிட்டாக ரொம்ப வைராக்கியத்தோடு பகவத்பக்தியோட மாத்திரம் இருந்துட்டு எல்லாத்துலேயும் வெறுப்போடு இருக்கிறதுன்றது கிடையாது, அது எல்லாத்துலேயும் ரொம்ப உத்தமமான ரொம்ப பொருத்தமான ரொம்ப நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை தான் அனுஷ்டானம்னு சொன்னால். அந்த அனுஷ்டானத்தினுடைய சில விஷயங்களை தான் இங்கே தேசிகன் குமார் சாதிச்சுட்டு வரார். அதில் இப்போது முக்கியமாக என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் ஒன்று வருது, என்னென்னா இப்போ சாப்பிட்டாச்சு சுவாமி தேசிகன் அமுது செய்தாச்சு, இஜ்யா காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு அடுத்தது சுவாத்தியாய காலம் ஆரம்பிக்கிறது. அது சுவாத்தியாய காலம்னா என்ன பண்ணுவான்னு, சாப்பிட்டா எல்லாருக்கும் கொஞ்சம் தூக்கம் வரும் இல்லையா, அது தூங்கலாமா கூடாதா அப்படின்னு சாஸ்திரம் பார்த்தது. சாதாரணமாக தூங்காதேன்னு தான் சொல்கிறது, ஏன்னா பகல் பொழுது தூக்கம்ன்றது ரொம்ப கேடுன்னு சொல்கிறது. அந்த மாதிரி பகல் பொழுது தூங்கினா அது பித்தம் ஏறி போகிறது, ரத்தம் ரத்தம் கெட்டு போகிறது, அதனால் வியாதி வருது, இதெல்லாம் எல்லாம் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் முன்னே சொல்லியிருக்கேன், வயசுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அது அன்னைக்கு சரீரத்தினுடைய ஸ்திதிக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்ச நேரம் ஆகாரத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இப்போ மத்தியான வேளையில் படுத்துக்கலாம், கட்டாயம் படுத்துக்கக்கூடாது. எப்போன்னா அது சூரிய உதயத்தும் போதும் அஸ்தமனத்தும் போதும் தான் கட்டாயம் படுத்துக்கக்கூடாது. அது படுத்துக்கிறதுன்றது சாஸ்திரமும் பெரிய பாபமாக சொல்கிறதும் சரீரத்துக்கும் பெரிய ஹானியாக சொல்லியிருக்கு. அது பகல் பொழுதுல சாப்பிட்ட பிறகு இப்போ சுவாமி தேசிகன் அநேகமாக இந்த ஸ்லோக பிரகாரம் பார்த்தா அநேகமாக ஒரு ரெண்டு மணிக்குள் ரெண்டு மணி பகல் பொழுதுல சாப்பிட்ருப்பார், நிச்சயம் அந்த திருவா இது அந்தர்யாமி ஆராதனை செய்து ஆயிருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா, அமை செஞ்சுருப்பார்னு வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் அவர் ரெண்டுலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அஸ்தமன காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறார். இப்போது இது ரொம்ப முக்கியமான காரியம் இப்போ மேற்கொண்டு சொல்ல போகிறார். என்னென்னா இந்த ஸ்லோகத்தை பாருங்கோ, யாமே சதுர்த்தே நிகதார் இவத்யம் வர்க்கம். யாமே சதுர்த்தேன்னு போட்டார், யாமே சதுர்த்தேன்னு சொல்கிறது என்னென்னா, சுவாமி அமுது செய்கிறதுக்கு அது கிட்டத்தட்ட 3 மணி ஆகும்னு அர்த்தம். அதனால தான் 4வது யாமத்தில் என்ன, 4வது யாமமானது சாயங்காலம் 3 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 6 மணிக்கு முடிகிறது. பொதுவாக சூரியன் 6 மணிக்கு அஸ்தமிக்கிறான்னா அந்த திட்டத்தை வச்சு சொன்னால் சுமார் 1 மணிக்கு ஆரம்பித்து பகலில் சுமார் சாயங்காலம் 6 மணி வரைக்கும். இந்த சாயங்கால பொழுது இருக்கு பாருங்கோ, இந்த 4வது ஜாமம்னு சொல்லக்கூடிய 3 மணி நேரம் இருக்கு. இது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமும் கொடுத்து வச்ச ஒரு பாக்யம், அது சுவாமியினுடைய அனுஷ்டானம். இது இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் பண்ணின பாக்கியமாக்கும் இந்த சுவாமியினுடைய தான் இந்த சுவாத்தியாய கால அனுஷ்டானமானது. என்ன அனுஷ்டானம்னு பாருங்கோ, என்ன நிகதாரி வர்க்கம் பிரபந்த நிர்மாண விலோகனாத்யகி. அப்போ தான் சுவாமி நிறைய கிரந்தங்கள் கடாட்சிக்கிறது, நிறைய கிரந்தங்கள் சாதிக்கிறது, எழுதுறதெல்லாம் அப்போ தான். அந்த காலத்தில் ராத்திரி அஸ்தமிச்சா விட்டு எழுத மாட்டா சாதாரணமாக. ஏன்னா அஸ்தமிச்சா விட்டு இருட்டு, இருட்டினா கைவிளக்கு தான், ஆம்பூரா அப்படி தான். ஏதோ தீபத்தைகள் இருக்கும், கைவிளக்குகள் இருக்கும். இந்த காலம் மாதிரி கிடையாது. இந்த காலத்துலலாம் ராத்திரி 12, 1, 2 எத்தனை மணி வரானோ இந்த விளக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சுட்டா, எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று வந்துடுச்சு. அதில் ஏதோ என்னென்னவோ, என்ன கம்ப்யூட்டரை பார்க்குறான், டிவியை பார்க்குறான், ஊர் சுத்துறா, தூக்கம் வராமல் புஸ்தம் படிக்கிறா, அது பண்ணுறா இது பண்ணுறா, எத்தனையோ காரியங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு கடைசியில் எது பகவத் விஷயமாக உள்ளவலேசம் இருந்தால் இருக்கும். அது சில பேருக்கு இருக்கும், மற்ற அத்தனை பேரும் பிரபஞ்சம் பூரா இப்போ ஒரு பைத்தியம் பிடிச்சி போச்சு, சீக்கிரம் படுத்துக்கிறது கிடையாது. ஏதோ எப்போ 10, 11, 12, 1 அது நேரம் போயிட்டே இருக்குது. ஏன்னா வெளிச்சம் இருக்குன்றதுனால. அது ரொம்ப சரீரத்துக்கு கேடு மாத்திரம் இல்லை, அது அசாஸ்திரியம் கூட. அது சாஸ்திரமானது ராத்திரி 2 ஜாமம் கட்டாயம் தூங்குன்னு சொல்கிறது. எப்போன்னா இந்த 9லேயே, ராத்திரி 9 மணிலேருந்து பிமால 3 மணி வரைக்கும் 2 ஜாமம் கட்டாயம் தூங்கணுன்றது. அந்த ஒரு வைத்தியர்னு சொன்னனே, அவரும் அதான் சொன்னார். அவர் எந்த காரணத்தை கொண்டும் ராத்திரி 11 மணிக்கு மேலே ஒரு மனுஷன் முழிச்சுட்டே இருக்கக்கூடாது. 11 மணிக்கு மேலே முழிச்சுட்டு இருக்கிறவன் அதை 11லேருந்து காத்தால் அந்த 4 மணி பொழுது இருக்க, அவர் சொன்ன டைம் அது 11. ராத்திரி 11லேருந்து 4 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கிறவனுக்கு கட்டாயம் ஹார்ட்டு கெடும், லங்ஸு கெடும், வயிறு கெடும், அது கெடும், இது கெடும், எல்லாம் கெட்டு போயிடும். சரீரத்தை கெடுக்கிறதுக்கு தான் இந்த ராத்திரி வேலையில் முழிச்சுக்கிறார் ஜனங்கள் என்று அவர் சொன்னார். சாஸ்திரமும் அதான் சொல்கிறோம். ராத்திரி 9 மணி ஆச்சுன்னு, அதாவது முதல் ஜாமம் அஸ்தமிச்சாவிட்டு 6லேருந்து 9 முதல் ஜாமம். இந்த முதல் ஜாமத்தில் சாயங்கால அனுஷ்டானம் சாப்பிட்றது இதெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே ஆச்சுன்னா 2வது ஜாமம் கட்டாயம் தூக்கம்தான். 9 மணி ஆச்சுன்னா கட்டாயம் தூங்கி தான் ஆகணும். ஒரு ஆஃப் த ட்ராக் ஒரு நியூஸ் சொல்கிறேன். நான் சமீபத்தில் ஏதோ ஒரு பேப்பரில் படித்தேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒபாமா, அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு முன்னாடியே நிறைய போஸ்ட்லலாம் இருந்திருக்கார், எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்கார். அவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் முதல் நாள் வரைக்கும் கட்டாயம் ஃபேமிலியில் அத்தனை பேரையும் 9 மணிக்கு படுத்துக்க சொல்லி தான் தூக்கி விடுவார் அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ உலகத்திலேயே இவ்வளோ பெரிய காரியம் பார்க்குறவாருன்னா ஒபாமாவை தான் சொல்லணும். அவரே ராத்திரி 9 மணிக்கு தூக்கி போயிடுவார்ன்றா. ஏதோ யாரோ சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு அனுஷ்டானத்தில் நல்ல காரியமாக வச்சுட்டுருக்கா. அது அந்த 9 மணிக்கு இப்போ என்ன பண்ணுறாரோ எனக்கு தெரியாது, நான் அதை ஃபாலோ பண்ணல, தெரிஞ்சிக்கல. அதுபோல் பெரியவாளுடைய அனுஷ்டானம் என்னென்னா 9 மணிக்கு கட்டாயம் படுத்துட்டுருவா. அதுக்கு மேலே கண்ணை முழிச்சு, கண்ணை உடம்பை கெடுத்துட்டு, கண்ணை கெடுத்துட்டு, மனசை கெடுத்துட்டு, இது என்ன ஆகுதுன்னா 9 மணிக்கு படுத்துக்காதனால விடியற்காலையில் எழுந்துக்க முடியாமல் போகிறது. எந்த விடியற்கால அனுஷ்டானமானது பரம சாத்விகமான அனுஷ்டாயமாயும், அதுவே ரொம்ப தர்மியமாயும், அதனாலே பல புண்ணியமாயும், அதனாலே பகவத் தியானத்துக்கு ரொம்ப சௌகரியமாயும், பெரிய யோகிகள்லாம் ரொம்ப அபியாசம் பண்ணக்கூடிய நல்ல காரியம், நல்ல காலமாயும் இருக்குமா, அந்த பிம்மால வேலை இருக்க. அந்த பிம்மால வேலை நல்ல பொழுது எல்லாருக்கும் தூங்கியே போகிறது, இப்படியே காலம் போகிறது. இந்த மாதிரி இப்போ மாறி போச்சு. அதில் இங்கே இப்போ எடுத்துட்ட விஷயம் என்னென்னா, அது அப்புறம் சொல்ல வேண்டிய விஷயம். இந்த இப்போ எடுத்துகிற விஷயம் என்ன, இந்த 3வது பொழுதுன்னு இப்போ கழிஞ்சு, 3வது பொழுதுன்றது இந்த இஜியா காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த யாமே சதுர்த்தே நிகதாரி வர்க்கம் என்பதாக, அது இந்த 3 மணிக்கு கிட்டத்தட்ட 3 மணி வேலையிலேருந்து சாயங்காலம் அஸ்தமிக்கிற பர்யந்தம் என்ன பண்ணுவார்னா, நிறைய கிரந்தங்கள் கடாட்சிப்பார் சுவாமி தேசிகன். அது ராத்திரி வேலையில் எழுதுறதுன்றது கிடையாது, ராத்திரி வேலையில் வாசிக்கிறதும் கிடையாது. அப்போல்லாம் இந்த விளக்கு, சின்ன விளக்கை வச்சுட்டு அதை ரொம்ப உறுத்தி வாசிக்கிறதுன்னா, இந்த காலத்தில் இருக்கா போலான ஸ்பெக்ஸ் வசதி அந்த காலத்தில் கிடையாது இல்லையா. அதனால் வயசு ஏற ஏற யாருக்காக இருந்தாலும் எந்த காலத்துலேயும் கொஞ்சம் பார்வை வித்தியாசப்பட தான் படும். அதனால் பொதுவாகவே பெரியவாள் அந்த காலத்தில் எங்கள் அடியானுடைய தோப்பனாரே 7 மணி ஆச்சுன்னா எழுத விட மாட்டார். எதுக்கூட எழுதிட்டுருக்கா, அஸ்தமிச்சாச்சு, விளக்கு போட்டாச்சு, ஏன் எழுதுறேன்னு. இத்தனைக்கும் இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்த காலத்திலேயே அடியன் தோப்பனார் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிர்பந்தப்படுத்துறது உண்டு. அது பிராச்சீன வழக்கம், அது பெரியவா சொல்கிற வார்த்தை, அதே வார்த்தையே அடியனுக்கும் சொல்லுவார். அதனுடைய சாரம் என்னன்றது கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. பெரியவாள் அசமி சாப்பிட்டு அந்த வழக்க வச்சுட்டு எழுதுறது படிக்கிறது அந்த காரியம்லாம் பண்ண மாட்டான். தேசிகன் ஒரு ராத்திரி பொழுதுலே அன்னைக்கு பாதுகாச வசனம் சாதித்தார். அதே போல் மூணாவது திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி சாதிக்கச்சே ராத்திரி பொழுது, ஒரு நாள் ராத்திரி பொழுதுல தான் சங்கல்ப சூரியோதயம் சாதிச்சார்னு சொல்கிற சாதிக்கிறாருங்க. அந்த பிரபோத சந்திரோதயம்னு ஒருத்தன் கிருஷ்ணமிஷனன் கொண்டு வந்து காண்பித்தான். சரி நாளைக்கு காலையில் வரும்னு சொன்னார். மறுநாள் காலத்தால் சங்கல்ப சூரியோதயத்தை பண்ணி காண்பித்தார். அந்த பிரபோத சந்திரயமான கிருஷ்ணமிஷன் கிருஷ்ணமிஷனை பார்த்துட்டு பிரமிச்சு போய், சுவாமி சாதித்த கிரந்தத்துக்கும் அடியன் அடியன் சொன்ன விஷயத்துக்கும் அடையப்பா சுவாமி சாதிச்சது ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சுவாமி அஞ்சலி பண்ணிட்டு போனான்னு சொல்லுவா. அது மாதிரி ராத்திரி கிரந்தங்கள் பண்ணுறாருன்றது ஏதோ ஒன்று ரெண்டு சில நிர்பந்தத்துக்காக சாதிச்சதே ஒழிய, பொதுவாக சுவாமி தேசிகன் எப்போ கிரந்தம் சாதிப்பார்னா இந்த பகல் பொழுதில் சாதிப்பார். அது இந்த ரெண்டுலேருந்து இந்த மூணுலேருந்து அஸ்தமிக்கிறதுக்குள்ளேன்னு இங்கே சாதிக்கிறார் சுவாமி குமாரர். யாமே சதுர்த்தேன்னு சாதிச்சிருக்கார். அதாவது சாயங்காலம் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சாதிப்பார்னு சாதிக்கிறார். அது பிரபந்த நிர்மாண விலோகநாத்யைகி, அதுதான் ஆச்சரியமாக பிரபந்தம்லாம் சாதிக்கிறது. அந்த அதுவும் ரொம்ப குறிப்பாக சாதிச்சிருக்கார். நிகதாரி வர்க்கம்னு சுவாமி சாதிக்கிறது கிரந்தங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, சுவாமியே தத்துவமுக்தா கலாபத்தில் சாதிக்கச்சேயோ இல்லை சங்கல்ப சூரியோதயத்தில் கூட காட்டி கொடுக்குச்சேயோ எப்படி சாதிச்சார்னா, சங்க்ஷிப்தம் வித்ருதம் வா சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா பிராதான்யேன பிரணீதம் பரபணிதி பரிஷ்கார விருத்தியாஸ்ரிதம் வா பரபணிதி விருத்தியாஸ்ரிதம் வா. ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை இது. சுவாமியினுடைய ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை நிறைய ரசிச்சிருக்கோம். அதில் இந்த வார்த்தையை கவனிங்கோ, சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரஜய குரு ஜன அனுகிரகேத்தம் சுதீவி ஹிருதயம் நாதஜுஷ்ட ஸ்ருதி யுவதி சிரோ பூஷணம் பாஷணம்னா. ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது. என்னென்னா சுவாமி தேசிகன் அது அது எதை சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு பிடிச்சுன்ட்ருவாராம். நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தா பிடிச்சுன்ட்ருவாராம். இந்த குழந்தை எதை சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சிக்கிறானே. இந்த குழந்தைக்கு நல்ல விஷயம் நிறைய சொல்லித்தரணும் நிறைய சொல்லித்தரணும்னே அப்புள்ளார் போட்டு டம்ப் பண்ணிட்டாரான் அவர். இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். எப்படி சாதிக்கிறார்? என்ன சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரஜைய குருஜன அனுகிரகேத்தம் சுதீவின்னு. சிக்ஷா சௌகரியம் என்னடா இவனுக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குழந்தைக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு பிடிச்சிக்கிறானேன்னு அப்புள்ளார் அப்படியே எதை சொன்னாலும் டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிறான்னு சொல்லிட்டு மேலே 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 அந்த 20 வயசுக்குள்ளே மொத்தத்தையும் போட்டு டம்ப் பண்ணிட்டார் அவர். அவ்வளோத்தையும் அப்படியே கிரகிச்சு வச்சான். என்னென்னா குழந்தை நன்னா கற்றுக்கிறானேன்னு ஆசையாக சொல்லி கொடுத்தா, ஆசையாக சொல்லி கொடுத்தா அனுகிரகத்தோடு சொல்லி கொடுத்தா, அதனால் அந்த சொல்லி கொடுத்ததும் அந்த அனுகிரகமும் நம்ம வார்த்தையில் அப்படியே திருப்பி கொட்டுறது. தேசியம் சாதிக்கிறார், தன்னை பற்றியே தான் சாதிக்கிறார். அப்புள்ளார் சாதித்தது அவர் ஆசையாக சொல்லி கொடுத்தார், குழந்தை பிடிச்சிக்கிறானேன்னு சொல்லி கொடுத்தார், அப்படியே கொட்டுறது வாயில். அதை சொன்னால் எல்லாரும் பெரியவாள்னா ஸ்ரத்தேயம், என்ன ஸ்ரத்தேயம் அப்படின்னு பெரியவாள்னா அவ்வளோ ஸ்ரத்தையாக, ஐயோ ரொம்ப கரெக்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஆசையாக கேட்கும்படியாக சொல்கிற. அதனால எல்லாரும் ஆசையாக கேட்டுக்கிறா. இந்த விஷயத்தில் மொத்தமாக எப்படி சொல்லணும்னா, பெருமாளுக்கு ஒரு பெண்ணை ரொம்ப பிடிக்கும். அந்த பெண்ணுக்கு வேதம்னு பேர். அந்த வேதமாக இருக்கிற பெண்ணுக்கு அலங்காரம் தேவை. அந்த அலங்காரம் பண்ணால் தான் பெண்ணு ரொம்ப வசதி. அப்போ அலங்காரம் பண்ணி வச்சா பெருமாளுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அந்த வேதம்ன்ற பெண்ணை எப்படி அலங்காரம் பண்ணலாம்னு பார்த்தா, அது சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்தியை எடுத்து அந்த வேதம்ன்ற பெண்ணுக்கு சாத்தினான்னா ரொம்ப ஆச்சரியமான பூஷணங்களாக இருக்குது. ஸ்ரத்தேயம் நாதஜுஷ்ட ஸ்ருதி யுவதி சிரோ பூஷணம் பாஷணம்னா, அதுலேயும் எப்பேற்பட்ட பூஷணங்களாக இருக்குன்னா அது சிரசில் தலையில் சாத்திக்கிற பூஷணங்களாக இருக்குது. ஆனால் வேதமாகிற பெண்ணானவள் தன்னுடைய தலையிலே அலங்காரமாக சாத்திண்டு ரொம்ப ஆச்சரியமாக தன்னுடைய நாதனானவன் பெருமாள் ஸ்ரீயபதியானவன் சந்தோஷப்படும்படியா அப்படி சொல்லிக்கிறான்னா, சுவாமி தேசிகனுடையதான ஸ்ரீ சூக்திகளை தான் பூஷணமாக சாத்திக்கிறா. அப்பேற்பட்டதான பூஷணங்களாய் வேதமே கொண்டாடும்படியான பூஷணங்களானதான வார்த்தைகளை சொல்லும்படியா ஆச்சாரியால் சொல்லி கொடுத்து என் வாக்கில் பெரியவாள் அப்படி கொண்டாடும்படியா இருந்திருக்கு. இந்த ஸ்ரீ சூக்திகள்லாம் எப்படி இருக்குன்னா, சங்க்ஷிப்தம் வித்ருதம் வா சரள சமுச்சிதம். சில ஸ்ரீ சூக்திகள்னால் ரொம்ப சங்கிரகமாக சின்ன சின்னதாக சொல்லியிருக்கேன். சிலதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக கூட சொல்லியிருக்கேன். சாவதான் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சாதாரணமாக ஒன்றுமே தெரியாதவன் இப்போ தான் தமிழ், அவனுக்கு தமிழை தவிர ஒன்றும் தெரியாது அப்படின்னா இங்கே வாப்பா அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி முத்தி கருள் சூட மூன்றை தெளி முன்னம் இத்திக்கால் ஏற்கும் விதம் மூன்றில் ஒரு மூன்றும் மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர். சிம்பிளா அது பார்ப்பா, ஒரு மூணு எழுத்து மந்திரம் ஒன்று இருக்கு, ஆறு எழுத்து மூணு வார்த்தை மந்திரம் ஒன்று இருக்கு, மூணு பதம் மந்திரம் ஒன்று இருக்கு, ஆறு பதம் மந்திரம் ஒன்று இருக்கு, 12 பதம் மந்திரம் இருக்கு. மூணு பதம் மந்திரத்துக்கு அஷ்டாட்சரம்னு பேரு, ஆறு பதம் மந்திரத்துக்கு துவயம்னு பேரு, 12 பதம் மந்திரத்துக்கு சரம ஸ்லோகம்னு பேரு. இவ்வளவு தான், இந்த மூணு, இந்த ஆறு, இந்த 12, இது தெரிஞ்சுட்டா போறோம், உன் கஷ்டமெல்லாம் போயிடும். மூன்றில் ஒரு மூன்றும் மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர். இதை தெரிஞ்சுக்கோப்பா, இந்த மூணு மந்திரம் தெரிஞ்சுக்கோ, அது என்ன சொல்றதுன்னு சுமாராக தெரிஞ்சு வச்சுக்கோ போகிறோம், உன் கஷ்டமெல்லாம் போச்சு. எல்லா கஷ்டத்தோட பெரிய கஷ்டம் சம்சாரம் தான். இந்த சம்சாரம்ன்றதான கஷ்டம், ஜனன மரணம்ன்றதான சக்கரம் போகணும்னா போகிறோம், இந்த 3, 6, 12 போகிறோம்பா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லிடுவாரான் சொல்கிறாருங்க. சரள சமூச்சிதம் சாவதான பிரியம் வா, இல்லை ரொம்ப நான் தான் பண்டிதனாக்கும் ஏகமாக எனக்கு விஷயம் தெரியுமாக்கும் எல்லா சாஸ்திரத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கனாக்கும் அதனால குடஞ்சு குடஞ்சு வாசிக்கணும்னு ஆசையா இருக்கா, வா ஏதோ அதுக்கும் வச்சிருக்கேன் பிரபந்தம்னார் தேசிகன். சாவதான பிரியம் வா பிராதான் ஏன பிரணீதம் பரபணிதி பரிஷ்கார விருத்தியாஷ்டிதம் வா பிராதான்யேன பிரணீதம். சில கிரந்தங்கள்லாம் சொந்தமாகவே அது சுதந்திர கிரந்தமாக சாதிச்சிருக்கேன், அது சில விஷயங்கள்லாம் வியாக்கியான கிரந்த பெரியவாளுடைய வியாக்கியானமாக சாதிச்சிருக்கேன், சிலதெல்லாம் கண்டன கிரந்தங்களாக சாதிச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய எத்தனையோ சாதிச்சாச்சு. மொத்தமாக என்ன ஆச்சுன்னா, மொத்தமாக என்ன ஆச்சுன்னா, அந்த வேதமாகிற பெண் பெருமாளாகிற நாதனுக்கு இஷ்டமான பத்னியாக இருக்கக்கூடிய வேதமான பெண் தலையில் தனக்கு அலங்காரமாக சாத்திண்டு பெருமாளை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு ஒரு பூஷணமான ஒரு கிரந்தம் வேணும்னா தேசிகன் கிரந்தம்னு வாங்கி சாத்திக்கிறாளாம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசிகனுடையதான ஸ்ரீசக்தி அவரே அவரை கொண்டாடிக்கிறாரே இப்படி சொல்லலாமான்னு அவர் அவரை கொண்டாடிக்கிறாருன்னா அதான் சொன்னார். அது குருஜன அனுகிரக ஏத்தம் சுதிப்பின்னு எங்கள் ஆச்சாரியால் என்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கா, என்ன பண்ணுவேன்னு. அதனால் இது ஆச்சாரியாளுடைய பெருமையை தான் சாதிக்கிறார். அதில் சொந்தமானு ஒன்றும் கிடையாது. தேசிகன் எப்போவுமே சொல்லுவார், நானே சொல்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் ஆச்சாரியால் சொல்லி கொடுத்தது தான், எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது தான், அதை அப்படியே சங்கலனம் பண்ணுறது தான் அடியானுடைய காரியம்னுவார். அது மாதிரியான இந்த கிரந்த நிர்மாணங்கள் அப்படின்றது இந்த 4வது பொழுதான் 3லேருந்து 6 வரைக்கும் சாதிப்பார்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை அடுத்த வாரம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாம். கவிதார் கசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.
அரியன்.
ஆ ஓகே, ஹலோ
அரியன். அரியன் ரொம்ப ஆச்சரியம். அரியன் கரெக்டாக ரொம்ப இதுவாக போயிட்டு இருந்ததுன்னு பார்த்தாக்க திடீர்னு டைம் ஆயிடுச்சு. அரியன்
அப்பா வந்து, அப்பா எப்போ வர்றார், இப்போ பிரிட்ஜை கட் பண்ணிட்டேல.